கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். நமக்கு நம்முடைய அவருக்கு நம்முடைய அநேக நன்றிகளையும் கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் முதல் மத்தியில சகோதரர் மிக முக்கியமான ஒரு தலைப்பு பேசியிருந்தார், புதிய சிருஷ்டியினுடைய ரகசியம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. நான் நினைக்கிறேன் அந்த வசனத்தினுடைய அளவான அர்த்தம் நீங்க முதல் முறையா ரொம்ப ஆச்சரியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலே இந்த கிறிஸ்தவர்களாக நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட ஒரு சுபாவ மாற்றத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். கிறிஸ்தியேசனுடைய சாயலுக்கு ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பழைய மாம்ச சுபாவத்தோடு நாம் யுத்தம் செய்து போராடி அநேக முறை அந்த போராட்டத்தில் தோல்வி அடைந்து, ஆனாலும் விசுவாசத்தினால நம்பிக்கையினால தேவ கிருபையினால அந்த பழைய மாம்ச சுபாவத்தை நாம் ஜெயம் கொண்டு மரணத்தில் புதிய சக்திகளாகவே நாம் முழுவதும் அங்கு உயிர் தெழுகிற அந்த மாபெரும் விஷயங்களை போன வார சகோதரர்கள் மத்தியில் அங்கு பேசியிருந்தார். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ள போகிறோம், சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை. நாம் மாத்திரம் இல்ல, நம்மோடு இருக்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே மிக எல்லோரும் மிக ஆழமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இரண்டாம் வருகையில எப்படி வருவார், எப்பொழுது வருவார். இந்த ரெண்டு கேள்வி கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவர்கள் மத்தியில பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த கேள்விகள். உங்கள் காவல் இருக்கீங்களா முதல்ல? அதனாலதான் ரொம்ப பக்கமா வந்தவங்க இருக்கிறீங்க, இன்னைக்குமே தூரமா தான் இருக்கீங்க. ஆம் சகோதர சகோதரிங்க, நம்முடைய ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் சம்பவம். நம் வசனத்துல வாசிக்கிறோம், யோவான் 14:3 அவர் நமக்கு தந்தரித்து சென்ற வாக்கு தத்தம் வசன வாசிங்க. முதலாவதுல கர்த்தரேசு வந்து மறிச்சு உயிர் தந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும் முன்பு அவர் பேசின வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். நான் போகிறேன், ஆனாலும் அவர் சொல்லும் போது நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த வார்த்தை தான் கடந்த 2000 வருஷமா கிறிஸ்தவ ஜனங்களுடைய இருதயத்தை அப்படியே ஒரு பற்றி எரிகிற வைராகியத்தோடு வைத்திருக்கிற ஒரு ஒரு வாக்கியம். நான் மறுபடியும் வருவேன், நம்முடைய ஆண்டவர் சொல்லி சென்ற அந்த வார்த்தைகள். அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நிச்சயமாக இந்த பூமியில சம்பவிக்கும் என்பது கிறிஸ்தவர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த உபதேசத்தை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பல விதமான கருத்துக்களும் நிலவுவதை நாம் அங்க பார்க்கிறோம். தெரியல, நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி கேள்விப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவார், உடனே அவர் எப்படி வருவார், அவருடைய இரண்டாம் வருகை எப்படி சம்பவிக்கும், அநேக கருத்துக்கள் கிறிஸ்தவ சபைகள்ல போதிக்கப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், கண்டிப்பா பேசிருக்கோம். அவர் எப்போ வருவார், ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொன்னது என்னெல்லாம் மாற்றுங்க, ஜீசஸ் கம்மிங் சூன் நேரம் பார்த்தாங்க, வர மாதிரி தெரியல, ஜீசஸ் இஸ் கம்மிங் வெரி சூன். அப்புறம் பார்த்தாங்க, ஹி இஸ் கம்மிங் வெரி வெரி சூன் தெரியல, நெக்ஸ்ட் இன்னொரு வெரி போடுவாங்க எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு, எதிர்பார்ப்பு இருக்கு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில். இரண்டாம் வருகை நாம் எல்லாரும் அவர்களை எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் விஷயம். அந்த இரண்டாம் வருகை முதல்ல எப்படி சம்பவிக்கும், எல்லா ஜனங்களும் பார்க்கிற மாதிரி வருவதாக வசனங்கள் சொல்லும் போது எப்படி எல்லா ஜனங்களும் பார்க்கிற மாதிரி அவர் வருவார், எந்த சரீரத்தில் வருவார், கேள்விகள் இருக்கு. அதை தாண்டும் போது சரி அப்படி வரக்கூடிய கர்த்தர் இயேசு எப்போது வருவார் என்று எதிர்பார்ப்புகள். இந்த ரெண்டு மிக முக்கியமான கேள்விகளையும் கண்டிப்பா இந்த கிளாஸ்ல நம்ம முழுக்க நம்ம ஆராய்ந்து அறியப்போம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா, எப்பொழுதும் போல அதை நம்முடைய வசனத்தின் அடிப்படையில தான் நாம் அங்க பார்க்கிறோம். இங்க வந்து நிற்கிற ஒரு சகோதரனுடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை எப்படி சம்பவிக்கும், தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை எப்பொழுது சம்பவிக்கும், 100% தெளிவா நாம தெரிந்து கொள்ள போகிறோம். இது 3 பாகத்தினாலான ஒரு வகுப்பு, 3 பார்ட் இருக்கு, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அதுல முதல் 2 பாகத்துல நாம் எது தியானிக்க போறோம்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை எப்படி இருக்கும். 3வது பாகம் அதை 2 வகுப்பா எடுக்கணும். அதுல நாம கண்டுபிடிப்போம் கர்த்தர் இயேசு எப்பொழுது வருவார். நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? சரி, இன்னைக்கு ஏதோ சொல்றோம், இன்னும் 2 வாரம் பொறுங்க. அப்புறம் 3வது பார்ட்ல கர்த்தர் இயேசு எப்பொழுது வருவார், முடியுமா முடியாதா, நாம ரொம்ப தாழ்மையா வசனத்துல போய் நம்ம கண்டுபிடிப்போம் சகோதர சகோதரி. சோ இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பாகம் 1ல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை பற்றின பொதுவான எதிர்பார்ப்புகள், ஜெனரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் ஜீசஸ் செகண்ட் கமிங். சோ கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது என்னன்னா, கர்த்தர் இயேசு எப்படி வருவார், பொதுவா ஜனங்களுக்குள்ள சில கருத்துக்கள் அங்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த கருத்துக்கள்ல மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, ராப்சர் தியரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை ராப்சர்? ஆமானா கொஞ்சம் சொல்லுங்க, ஆமா சொன்னா போதும், நான் கேட்க போறது கிடையாது, இல்லைன்னா இல்ல சொல்லிடுங்க. ஆனா பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த ராப்சர் தியரி இருக்குது. ராப்சர் தியரி எடுத்துக்கொள்ளப்படுதல், எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்று கேட்டோம்னா, இந்த ராப்சர் தியரி பத்தின விஷயங்கள் நமக்கு அங்கு வரும். அதாவது இந்த உபதேசம் எதை பத்தி அங்க பேசுது, ராப்சர். அதாவது அவருடைய கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில வானத்தில் இருந்து பூமிக்கு எல்லா ஜனங்களும் பார்க்கிற மாதிரி இறங்கி வருவார். அப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க உண்மை கிறிஸ்தவர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய உண்மையான கிறிஸ்தவர்கள். இவங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில் அப்படி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். சொல்ல முடியுங்களா என்ன நடக்கும்ட்டு? கேள்விப்பட்டிருந்தீங்க இல்லைங்களா? யாருமே கேள்விப்பட்டிருந்தா, ராட்சத்தை எடுத்துக்கொள்ளப்படுதல் டிவி சீரியல்லாம் விட்டுருக்குறாங்க, கேசட்ஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி கத்திரியே இரண்டாம் வருகையில வரும்பொழுது புக்ஸ் தான் எழுதி இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் பார்த்தது இல்லையா? சத்தம், வெரி குட், ஒரு ஃபியூச்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் அதிர்ச்சி, ஓகே. முக்கியமா என்ன நடக்கும், ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லியாச்சு. நம்ம என்ன நடக்கும்னா, இந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் மறிக்க மாட்டாங்க, ஆனா உடனே அவங்க யார் யார் எங்க எங்க இருக்கிறாங்களோ அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே பரலோகத்துக்கு என்ன ஆயிடுவாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவாங்க. எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவாங்க, அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவாங்க. அப்படியே எப்படி அவங்க மறிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, அப்படியே மறைச்சிருவாங்க அந்த இடத்துல இருந்து. ஆனா யார் கூட காணப்படுவாங்க, அவங்க மறுபடியும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டு இருக்கிற கர்த்தர் இயேசுவோடு கூட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுடுவாங்க. இதுதான் ராப்சர் தியரி, ரொம்ப பிரபலமான ஒரு உபதேசம் சகோதர சகோதரிகளே. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கணும், ஆனா கேள்விப்படல நல்லது.
ஆனா பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இருக்கின்ற ராட்சஸ். கர்த்தரே இரண்டாம் முறையில் வருவாரு. அப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உயிரோட புவியீர்ப்பு சக்தி எல்லாம் மீறிட்டு அப்படியே மறைஞ்சு கர்த்தரேசுவோடு கூட பரலோகத்துக்கு எடுத்து கொல்லப்படுவாங்க. அது எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஒரு புக் இருக்கு, ராட்சஸ் இருக்கு, அந்த புக்கினுடைய ஃபேஸிங் பேஜ்லயே படம் போட்டிருப்பாங்க. ஒரு வேளாண் கிறிஸ்தவன் மாத்திரம் ஒரு ஒரு டீச்சரா இருந்து கிளாஸ்ல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிட்டு இருந்தா கூட என்ன ஆயிடுவாங்க அவங்க அப்படியே? ஆமா, அப்படியே வாங்கிடுவாங்க. நினைச்சு பாருங்க குழந்தையோட நிலைமை எல்லாம். இது வந்தது டீச்சரா இல்ல வேற ஏதாவதா அப்படித்தான் தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் அவங்க சொல்றது அது அப்படியே அந்த ஃபேஸிங் பேஜ்ல அப்படி போட்டுருக்காங்க. ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், அந்த கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த கிறிஸ்தவன் வந்து ஒரு விமானியா இருந்து ஒரு ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு முன்னூறு பேசஞ்சர்ஸ் பத்தி கவலை இல்லை. இப்ப பைலட் இருந்தாலே ஒர்க்குமா லேண்ட் ஆகுது இல்லைங்களா? எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பாக்குறேன். அவரு முன்னூறு பேசஞ்சர் பத்தி எல்லாம் கவலை இல்லை. கர்த்தருக்கு அவங்க பத்தி எல்லாம் கவலை இல்லை. கர்த்தருக்கு யார் பத்தி தான் கவலைனா, அந்த பைலட் சீட்ல உட்காந்துருக்க உண்மையான கிறிஸ்தவன் தான் வந்துருங்க அவ்வளவுதான். அவர் மேல அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேல போயிடுவாரு. அந்த போட்டோ அப்படி இருக்கும், ஒரு ஏரோப்ளேன் ஏரோப்ளேன்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு அப்படி பாப்போம். சோ இதெல்லாம் நினைச்சு பாருங்க. சப்போஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் நீங்க யாராவது பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஊசி போடுறதுக்கு ஸ்ட்ரென்ச் எடுத்துட்டு கையில போறீங்க, நீங்க எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் தான். திடீர்னு என்ன ஆகுது? ஸ்ட்ரென்ச் மாத்திரம் நிற்கும். அவங்க சிஸ்டர் காணும், அவங்க தான் மேல அந்த ரிப்போர்ட் தான் போகும். ஆனா அப்படித்தான் போதிக்க போறது கிறிஸ்தவர்களுக்கு மதியில இந்த ராப்சர் தியரி பத்தி. ராப்சர் தான் ராப்சர் சொல்றாங்க. அதாவது அது அலுவலகம், அது ஆபீஸா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அங்க எந்தெந்த வேலையில எந்த கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரும் பொழுது அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து அப்படியே உயிரோட உயிர்ப்பு சக்தியினுடைய இதையெல்லாம் மீறிட்டு அவர் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவார். அதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று நாம் அங்க பார்க்கிறோம். இதை பத்தி த லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற ஒரு டிவி சீரியல் கூட அங்க வெளிநாடுகள்ல ஒளிபரப்பியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விதத்துல நடக்கும். இப்ப உலகத்துல ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும், எங்க அவரை காணோம், எங்க இவருக்கானோ, இப்படியே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தோன்றி அப்ப எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவாங்க, ஓ கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்துட்டாரு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்குவாங்க என்று சொல்லி இந்த ஒரு உபதேசம் அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிறதை நாம் அங்க பாக்குறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம், நீங்க யாருமே இந்த ராப்சர் தியரி பத்தி இதுவரைக்கும் கேள்விப்படாதது. ஆனா இது கிறிஸ்தவர்கள் மத்தியில, உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பிரபல்யமான ஒரு கருத்து. கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு உபதேசம் எடுத்துக்கொள்ளப்படுதல். இது உண்மையா? இப்படி கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுவாங்க. ஏன்னா இப்படி ஜனங்கள் எதிர்பார்க்கனா சும்மா எதிர்பார்க்க மாட்டான், கண்டிப்பா இதற்கும் கூட சில வசனங்கள் ஆதாரமா இருக்கணும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவதல் அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க என்று சொல்வதை நிரூபிக்கிறதுக்கு அவர்கள் சில வசன பகுதிகள் காண்பிக்கிறாங்க. அந்த வசன பகுதிகள் பார்த்தா கூட அப்படித்தான் தெரியுது. வசன வாசிங்க, ஒன்னு தெஸலோனிக்கேயர் நாலாம் அதிகாரம் 16-17. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில இருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துனுடைய செகண்ட் கம்மிங் அப்படி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வசன பகுதி தான் முக்கியம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கிறிஸ்தவர்கள், கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில் வரும்போது பூமியில உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது முதல் வசனம் சொல்றாங்க. சரி, வசனத்துல இருக்க கர்த்தரே இரண்டாம் வருகையில் வருவார், பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறார் கிறிஸ்தவர்கள், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரத்து மேல போய் கர்த்தரேசோடு கூட சேர்ந்துருவாங்க. பதினேழாம் அதிகாரம் 34-37 வசனங்கள் வரைக்கும். ஆமா, இந்த வசன பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான வசன பகுதி. முதல் வசன பகுதியில் என்ன இருக்குதுன்னா, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு முதல் வசனத்துல ஆதாரம் இருக்கு. ஆனா ரெண்டாவது வசனம் இப்ப காமிக்கிற வசனம் பாருங்க, எந்த சூழ்நிலையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்ன பண்றாரு, அந்த ராத்திரியில ஒரு படுக்கையில படுத்திருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தரே ஏற்றுக்கொள்ளப்படுவாரு, இன்னொரு என்ன ஆயிடுவாரு, கையில தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கவங்க ஒருத்தர் என்ன ஆயிடுவாரு, போயிடுவாரு, ஒருத்தர் விட்டுடுவாரு. அப்ப சொல்லும் போது திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகள்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தரே கைவிடப்படுவார். பாருங்க, தூங்குறது ஒரு விதமான வேலை, இது என்ன வேலை, திரிகை திரிக்கிறது, மாற்ற வேலை. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவாங்க, இன்னொருத்தன் கைவிடப்பட்டுவாங்க. வயல்ல இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாரு, ஒருத்தர் கைவிடப்படுவாரு. சோ வயல் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவங்க இருந்து கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சோ அப்போ யார் யார் எங்க எங்க என்ன என்ன வேலை செய்வாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன வேலை எப்படி செஞ்சிட்டு இருந்தாலும் அவர்களுமே கிறிஸ்தவர்களா இருக்கும் பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவார், கட்டுரேசோ ஏற்றுக்கொள்வாரு. இந்த தேரி இந்த வசனத்துல இருந்து அவங்க கொடுக்கறாங்க. மூணாவது வசனம் என்னன்னா, ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் 51-52. பாருங்க, உங்களுக்கு சொல்றேன், அந்த ரகசியம் என்னன்னா, நாம் எல்லாரும் நித்திரை அடையறதில்ல, அகிலோ கடைசிய காலம் துணிக்கும், ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போறதுல நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், மறுரூபம் ஆக்கப்பட்டுடுவோம். அதுதான் இந்த மூணு வசனங்கள் கிறிஸ்தவர்கள் போதகர்களே அப்படியே மிக்ஸ்அப் பண்றாங்க, பண்ணி ஒரு தியரி கொண்டு வராங்க, ராப்சர் தியரி. அப்ப ஏசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வருவார், பூமியில இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் அவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேலையில இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க அப்படியே ஒரு நிமிஷத்துல மறுரூபம் ஆக்கப்பட்டு அப்படியே வானத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இப்படித்தான் இந்த ராப்சர் தியரி உருவாயிருக்கு சகோதர சகோதரி. இது இரண்டாம் வருகை பொறுத்த மட்டும் இது ஒரு ஜனங்களுக்கு மத்தியில பரவலாக காணப்படக்கூடிய பொதுவான எதிர்பார்ப்பு. வசனத்தின்படி இருக்கிற மாதிரி அங்க தெரியல, ஆனா இது உண்மையா நம்ம யோசிக்கணும். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு ஒரு கருத்து சொல்லிட்டா கூட வசனம் வச்சுதான் சொல்றாரு, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ப கூடாது. ஒருவேளை நாம சொன்னா கூட நம்பாது, ஆனா வசனம் வச்சு சொல்றாரு, ஆனா அந்த வசனத்தை வச்சு கரெக்டா சொல்றாரா என்ன பண்ணணும், நாம செக் பண்ணணும். ஏன்னா சாத்தானுக்கு கூட நல்ல வசனங்கள்லாம் தெரியும், சரிங்களா. ஒரு முறை கத்திர இயேசுவை வஞ்சிக்கும் போது அவரே என்னதான் பயன்படுத்தினாரு, வசனம் தான் பயன்படுத்தினாரு. நீங்க மலையிலிருந்து குதிங்க, தேவன் தான் உங்களுக்கு வசனம் கொடுத்துருக்காரு இல்லையா, உங்க பாதங்கள்ல கல்லுல எதிராக படிக்கவங்களை என்ன பண்ணிடுவாங்க, தூதர்களை கொண்டு காப்பாத்தாரு. சும்மா நேரம் குதிங்க, அப்படியே தூதர்கள் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஜனங்கள் எல்லாம் உங்களை எடுத்துட்டு வருவாங்க. சாத்தான் வந்து எந்த வசனம் சொன்னா தெரியுங்களா, சங்கீதம் 91 வசனத்தை கோட் பண்ணி, யாருக்கு கோட் பண்ணி சொல்றாரு, ஏசு கிறிஸ்து வசனம் சொல்லியிருக்கேன், தைரியமா குதிங்க. கர்த்தர் இயேசு, மகனே நீ வசனத்தை எப்படித்தான் இன்டர்பிரேட் பண்றவங்க புதியே இல்லை, ரைட், கிளியரா பண்ண, அந்த வசனத்துக்கு அதை அர்த்தம் இல்லப்பா, அர்த்தம் வேற சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த பாதங்கள் வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய பாதம், சொந்த பாதம் இல்ல, அந்த கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் சபையில் உள்ள பாத அங்கங்கள் இன்னைக்கு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்கள் இடறி போகாம இருக்கிறதுக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்றாரு? கட்டளை. அது ஒரு அடையாள பாஷை. சோ சாத்தான் கூட சில சமயங்கள் ரொம்ப அழகாக பைபிள்ல இருந்து வசனம் எல்லாம் பேசுவார், அப்படியே நம்பிடக்கூடாது. அந்த வசனம் சத்தியத்தின் ஆவியில தேவனுடைய ஆவியில வியாக்கியானம் செய்ய கொடுத்தாங்க. யோசிக்கணும் பாருங்க, இங்க மூணு வசனம் இருக்கு. அந்த வசனங்கள் பார்த்தா, ஆனா ஆமா, ஏசு கிறிஸ்து வரும்போதே கிறிஸ்தவர்கள் அப்படியே மறுரூபம் ஆயிட்டு ஒரு நிமிஷத்துல அப்படியே பரலோகம் போயிடுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஆனா அது உண்மையா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஒன்னும் சிம்பிளா சொன்னா, தேவன் எதை செஞ்சாலும் நம்முடைய ஒரு சாதாரண சாமானிய மனுஷனுடைய அந்த புத்தி ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் அவர் செய்வார். மிராக்கள் எல்லாம் செய்யறது கிடையாது. திடீர்னு ஜீ பூம்பா போட்டெல்லாம் தேவன் வந்து வேலைகள் அங்க செய்யறது கிடையாது. அப்போ இந்த வசனங்கள் கண்டிப்பா இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறது தவறு. ஏன்னா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வசன பகுதி எல்லாம் நேரடியா புரிஞ்சுக்கொள்ற வசனம் இல்ல. அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்து மேல கத்திரையை தோடு கூட போவாங்க அப்படின்னா அது அப்படியே லிட்டரலா புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா வசனங்கள் எல்லாம் அடையாள பாஷையில எழுதப்பட்டிருக்கு. எப்படி நம்ம இப்ப செக் பண்ணலாம், அதெல்லாம் லிட்டரல் வசனமா அப்படியே புரிஞ்சுக்கிறதா இல்ல ஆழமா போய் பாக்குறதா, நம்ம பார்க்கலாம். இப்ப முதல் வசனம் எடுங்க. முதல் வசனம் பார்த்தோம், ஒன்று தெஸ்தோனிக்கே 4:16. கர்த்தரே ஆரவாரத்தோடு இறங்கி வருவாரு, கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்துல போய் சேர்ந்துருவோம் சொல்றார். இது அப்படியே லிட்டரலா இருக்கிறாங்க இல்லீங்களா? இப்ப அதை அப்படியே லிட்டரலா எடுத்துட்டு தான் கிறிஸ்தவர்கள் எதிர்வாங்க இரண்டாம் வருகையில கர்த்தரே தோற்கோட மேல போயிடுவாங்க சொல்றாங்க இல்லீங்களா? இப்ப இந்த வசனத்துல இன்னொரு விஷயம் இருக்கு லிட்டரலா. இது யார் சொல்றா இந்த வசனம்? தெசலோனிக்கேய சபையாருக்கு யார் எழுதுறா இந்த வசனம்? அப்போஸ்தலன் பவுல் எழுதுறான். எவ்வளவு எழுதியிருப்பார் இந்த வசனத்தை? எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பார்? எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பார். அங்க சொல்ல போதே அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர் வருவாரு, முதல்ல கிறிஸ்துவுக்கு மறுச்சவங்க எழுந்திருப்பாங்க. ஓகே, இப்ப சொல்றாரு, பின்பு உயிரோருக்கும் நாமும். யாரு அந்த நாமும்? யாருக்கிற வராரு? அப்போஸ்தல் பவுல். 2000 வருஷம் கழிச்சு கர்த்தரே 2வது வருகையில் வரும்போது இருப்பாரா பூமியில? சொல்றபடி பார்த்தா அவரும் என்ன இருக்கணும்? ஏன்னா பின்பு உயிரோருக்கும் நாமும். நாமும் லிஸ்ட்ல ஒரு தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட கண்டிப்பா யாரும் இருக்கணும். அது யார் சொன்னார்? பாத்தீங்களா, அப்போஸ்தல் பவுல் இருக்கிறாரா? இன்னைக்கு நல்லா தெரியும். அவர் கிபி 76 மறைச்சிட்டார், வெட்டிட்டாங்க தலைய. அவர் விசேஷங்களே அவருடைய சரித்திரத்தை அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ சொல்ல இன்னைக்கு பாத்தீங்களா, இப்போ இந்த வசனத்தை நேரடியா எடுத்துட்டு கிறிஸ்தவ வருதல்ல கத்திரேசு வரும்போது மேல எடுத்துக்கொள்ள போடுறாங்கன்னு சொன்னா அப்படி எடுத்துக்கொள்ளவங்க மத்தியில் யாரு கூட இருக்கிறோம்? அப்போ சொல்ல அவரு கூட எப்படி இருக்கணும்? உயிரோட அங்கிருக்கணும். சாத்தியமா? சாத்தியம் இல்லை. நேரடியா புரிஞ்சு கொள்ள கூடாது. இது ஏதோ அடையாள பாஷையில ரகசியமான விஷயங்கள் வச்சிருக்கிறார் தேவன் மயில பொருள். அடுத்த வருஷம் வாசிக்கல, 17:34-37. படுக்கையில ரெண்டு பேர் பட்டிருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுவாரு. ரெண்டு பேர் திரிகை தெரிச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவங்க கைவிடப்பட்டுடுவாங்க. வயல ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுவார், இன்னொருத்தர் கைவிடப்பட்டுடுவார். அப்படி சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் என்ன எடுத்துக்கிறாங்க? அப்படித்தான் 2வது வருகையில இருக்கும். இரண்டாம் அறிவில் கர்த்தரேசு வரும்போது யார் யார் எங்கெங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தா என்ன வாங்க அவங்க பரலோகத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க சொல்றாங்க இல்லைங்களா. அப்படி சொன்னா இந்த வசனத்துல ஒரு முரண்பாடு இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது எங்க இருந்து எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பொதுவா நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் பூமியில இருந்து இது திசை வச்சு சொல்லுங்க எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு கீழிருந்து மேல் நோக்கி போறதா தான் எடுத்துக்கொள்ளப்படுறதாக சென்ட் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஆனா இப்படி கத்திரியே சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்கிறாங்க எங்கே ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போடுவாங்க கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாரு வசனவாசி பின்னாடி எங்கே ஆண்டவரு என்னமோ எடுத்துக்கொள்ளப்படுவாங்க சொல்றீங்க எங்க எடுத்துக்கொள்வாங்க கேட்கும் போது கத்திரியே என்ன பதில் சொல்றாரு வசனவாசி என்ன கேள்வி என்ன பதில் சமாதமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க விசேஷர்களுக்கு அப்படியே சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம பரலோகம் நோக்கி போறத பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பின எங்கேயோ அந்த கழுதிகள் வந்து கூடும். இது என்ன பினா கழுதிகள் அது விட்டுருதான் அது நம்ம அது ஒண்ணும் புரியல கேட்ட கேள்விக்கும் ஏசு கிறிஸ்து சொன்ன பதிலுக்கு சமணம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அட்லீஸ்ட் அந்த திசையாவது பார்க்கலாம் பின எங்க இருக்கும் பூமியில இருக்கும் கழுகு எங்க இருக்கும் இப்ப பிணம் இருக்கிற இடத்துல கழுகு வரணும்னா கழுகு எங்க எங்க வரணும் மேல இருந்து கீழே. ஆனா இவங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது எங்க இருந்து சொல்லிட்டு இருக்காரு கீழே இருந்து மேல இல்லைங்களா. எடுத்துக்கொள்ள போனோம்னா கீழே இருந்து மேல போகணும் எங்க ஆண்டவரும் எடுத்துக்கொள்ளப்படுவாருன்னா அவர் சொல்ற பட்சத்து மேல இருந்து கீழே வருவார் அப்படித்தான் சொல்றாரு புரியுதுங்களா. நான் சொல்றது சும்மா நான் அப்படியே பாக்குற வசனம் அதை வந்து நேரடி பார்த்து புரிஞ்சுக்கொள்ற வசனம் இல்ல நிரூபிக்கணும் அவ்வளவுதான். எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி என்று சொல்லி இந்த வசனத்துல இருக்கிற காரியங்களை வச்சு கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருந்தா ஆனா அந்த வசனமே போகுது அது கீழிருந்து மேல போற மாதிரி இல்ல எங்கிருந்து எங்க வர மாதிரி இருக்கு மேல இருந்து கீழே வர மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை எடுத்துக்கொள்ள போட்டு உண்மைன்னா கர்த்தரேசனுடைய வழியில எப்படி சொல்லியிருக்கிறார்னா அது மேல இருந்து கீழே வர மாதிரி தான் சொல்றாரா ஒல்லியோ நம்ம பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில ராட்சசத்தின் நம்புறவங்க மாதிரி கீழே இருந்து மேல போறது பத்தி அவரு அங்க சொல்லவில்லை. இது ரெண்டாவது வசனத்தில் இருக்கிற ஒரு சின்ன கஷ்டம் நமக்கு. மூணாவது வசனம் வாசிக்கலாம் இப்போ ஒன்னு குறந்திய 15 51-52 ரகசியம் நான் சொல்றேன் நாம எல்லாம் இத்தனை அடையறதில்லை கடைசிய காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போதுல நாம் எல்லாம் ஆயிடுவோம் மறுரூபம் ஆக்கப்பட்டுடுவோம். ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போதுல நாங்கன்னா மறுரூபம் ஆக்கப்பட்டுடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அது அப்படியே லிட்டரலா நம்புறோம் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவோட செகண்ட் கமிங் வரும்போது வாழ்ந்து இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு நிமிஷத்துல அப்படியே மாறிடுவோம் பூமியில இருந்து அப்படியே பரலோகத்துக்கே போயிடுவாங்க. அதுதான் அந்த மறுரூபம் ஆக்கப்படுதல். கடைசி எக்காலம் துணிக்கும் என்ன எக்காலம் யார் ஊதுவாங்க பாத்தீங்களா யார் ஊதுவாங்க எக்காலம் அது என்ன எக்காலம் கடைசி எக்காலம் கடைசி எக்காலம் அன்னைக்கு துணிக்குதுன்னா கண்டிப்பா அது போல என்ன இருக்கணும் மற்ற எக்காலங்கள் தொலைச்சிருக்கணும். இதுக்கு மாதிரி ஏதாவது கேட்டீங்களா கல்யாணத்துக்கு பேண்ட் அடிச்சுட்டு போகும்போது ஊதுன்ற சொல்லுங்க இது நம்ம ரொம்ப சீரியஸான விஷயம் பத்தி பேசுறோம் இருக்கு அந்த எக்காலம் என்ன எக்காலம் தெரியல எத்தனை எக்காலம் தெரியல ஆனா இது ஒரு சீரியஸான எக்காலம் தொடர்ச்சியாக ஊதப்படுகிற அந்த எக்காலங்கள் அந்த அநேக எக்காலங்கள் ஊதப்பட்டிருக்கணும் கடைசி அதிகாரம் ஊது போடுதான் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை. அப்பதான் அவங்க ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக்கப்படுவாங்க. லிட்டரலா நினைச்சிட்டு இப்படி எதிர்பார்த்தா நான் முன் வைக்கிற கேள்வி என்ன, நியாயமான கேள்வி, எக்காலம் என்ன, கடைசிய காலம் எது, அதுக்கு முன்பாக ஊதப்பட வேண்டிய மற்ற காலங்கள் என்ன, அது நாம கேட்கணும் பாத்தீங்களா. அப்போ இந்த வசனங்கள் நம்ம போய் சுத்தி பார்த்தோமா சகோதர சகோதரிகளே, ரொம்ப சிம்பிள். இந்த வசனங்கள் வந்து நேரடியா புரிஞ்சுக்கொள்ற வசனங்கள் இல்லை, இல்ல ரொம்ப அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான வசனம். அப்போ அந்த அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அந்த வசனங்கள் எதை பத்தி சொல்லுது, அந்த வசனங்கள்ல உள்ள அடையாளங்களுடைய ஆதிக்குரிய அர்த்தம் என்ன, அதை புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில உண்மையிலேயே என்ன நடக்கும் அது தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லது இந்த ராப்சர் தியரி உண்மையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆராய்ச்சி உதவும். இப்ப நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம நுழைவோம் சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம முதல் வசன பகுதி எடுத்து அதனுடைய அர்த்தம் நாம அங்க பார்க்கணும். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ராப்சர் தியரி உண்மையிலேயே அந்த வார்த்தை இருக்குது பாருங்க ராப்சர், அது பைபிள்ல ஒரு இடத்துலையும் காணப்படாத ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்கிறது ரொம்ப சந்தோஷம், இது ஒரு கல்ல உபதேசம், வேதத்தினுடைய ஆதாரம் இல்லாத உபதேசம், அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கிற ஒரு உபதேசம். அது உங்கள் இருக்கைக்குள்ள ஏற்கனவே இல்லாதனால நான் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்து போடணுங்கிற அவசியமே இல்லை, அது இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுக்கு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை இனிமேல் யாராவது வேணா வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லணும். என்னன்னா எப்படி ட்ரினிட்டிங்கிற வார்த்தை வேதத்துல காணப்படவே இல்லையோ அதே போல இந்த ராப்சர் கூட ஒரு இடத்துலயும் காணப்படாத ஒரு இந்த ராப்சர் தியரிக்கு எந்த ஒரு வேத ஆதாரமும் வசனமாய் வசனங்கள் ஆதாரமாய் அப்படி ஆதாரமா இருக்கிற வசனங்கள் இந்த மூணு வசனங்கள். ஆனா அதே நம்ம இப்ப ரொம்ப தெளிவா நம்ம பார்த்துப்போம் இந்த வசனங்கள் அப்படி ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கருத்தை தான் முன்வைக்குதா இல்ல இந்த வசனங்களுடைய ஆழமான அர்த்தம் வேறையா அது நம்ம பார்த்துப்போம். முதல் வசனம் எடுக்கலாம், ஒன்று தெஸ்லோனிக்கே நாலாம் அதிகாரம் 16-17. ஒன்று தெஸ்லோனிக்கே 4:16-17. இரண்டாம் வருகையில நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் பத்தி அங்க சொல்லிட்டு இருக்கிறார். சோ கர்த்தர் வந்துட்டு ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட தேவனுடைய எக்காலத்தோட வானத்தில இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் ஒரு வகுப்பா, யார் இவங்க கண்டுபிடிக்கணும், கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, அது நடந்த முடிஞ்ச உடனே பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், இது இன்னொரு வகுப்பா. சோ ரெண்டு, பின்புக்கு முன்னால ஒரு வகுப்பா, பின்புக்கு பின்னால ஒரு வகுப்பா. சோ கிறிஸ்துவுக்கு மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோ இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். சோ இந்த வசனம் உண்மையிலே எதை பத்தி பேசுதுன்னா சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் நான்கு உயிர்த்தழுதல் உயிர்த்தழுதல்கள் குறிச்ச சப்ஜெக்ட். அதுல முதலாவது உயிர்த்தழுதல் யாருடைய உயிர்த்தழுதல், யாருடைய உயிர்த்தழுதல், கிறிஸ்தியுடைய சரீரமாகிய சபை 144,000 பரிசுத்தவான்கள் அடைய போகிறார். The first resurrection, முதலாவது உயிர்த்தெழுதல். சோ இந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னா அந்த முதலாம் உயிர்த்தெழுதல், கிறிஸ்து இயேசுனுடைய சரீர அங்கங்களுடைய உயிர்த்தெழுதல் கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு நடக்கும். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்காங்க. கர்த்தர் இயேசு ஆரவாரத்தோட பிரதான சத்தத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவருடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கும். சம்பவிக்கும் போது முதல்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவினுடைய அடிச்சூடுகள்ல நடந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி இந்த பூமியில மறைச்சு போகிற பரிசுத்தவான்கள், அப்படி கிறிஸ்துவுக்குள் மறைச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் அங்க போவோம். ரெண்டு வருமானமே சேர்த்து சொன்னா, ரெண்டு பேருமே யாருன்னா கர்த்தர் இயேசுவினுடைய சரீரமாகிய சபை, அதாவது 144,000 பேர் தான். ஆனா இந்த 144,000 சபை அங்கங்கள் இருக்கிறாங்க பாருங்க, பரிசுத்தவான்கள். இவங்களுடைய உயிர்த்தல்கள் என்ன விஷயம், ஆச்சரியம். நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரே சமயத்தில் நடக்கிறது இல்லை, ரெண்டு பாகமா நடக்கும். அதுதான் அவர் சொல்றார், அவர் வருவார் அப்போ முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளும் மறுச்சவங்களும் உயிர் தேடுவாங்க. யார் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மறுச்சவங்க அப்படின்னா நாள்ல இருந்து அப்பதான் சபை என்னாச்சு பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு, அந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் இந்த சுவிசேஷத்துல வாழ்ந்து மறுச்சு பூமியில நிச்சரை பண்ற பரிசுத்தவான்கள், அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் மறுச்சு போயிருக்கிறவங்க. முதல்ல இந்த மறுச்சு போன பரிசுத்தவான உயிர்த்தல்கள் நடக்கும், அப்புறம் பின்பு உயிரோடு இருக்கும் நான். யார் இவங்க உயிரோடு இருக்கும் நான்? இவங்க கூட யாருக்கான்? கிறிஸ்தியேசுவின் சரீர அங்கங்கள் தான். என்ன ஆச்சரியம்னா இவங்க இன்னும் பூமியில தான் வாழ்ந்துருக்கிறாங்க. வெரி குட், உயிரோடு இருக்கிறாங்க. எப்போ? வெரி குட். கர்த்தர் இயேசு இரண்டாம் முறையில் வரும்போது கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த வசனம் பேசுது சபையினுடைய முதலாம் உயிர்த்தெழுதல். ஆனா என்னன்னா சபை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் இயேசு இரண்டாம் முறையில் வரும்போது பெரும்பான்மையான சபை ஏற்கனவே கேட்பாங்க, மறுச்சு போயிடுப்பாங்க. 12 அப்போஸ்தலர் மறுச்சாச்சு. அதற்கு பின்னாடி வந்த உண்மையான பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியல, எல்லாம் மறுச்சு மண்ணில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன உயிர்த்தல்கள்? முதலாம் உயிர்த்தல்கள். எப்போ? கர்த்தரேசின் இரண்டாம் வருகையின் போது. அது எப்போ? அது நடக்கும் போது தான் நடக்கும். சப்ப கர்த்தரேசு இரண்டாம் வருகையில் வரும்போது முதல்ல யார் எழுதிப்பாங்க? ஏற்கனவே வாழ்ந்து மறுச்சுட்டா பரிசுத்தவான்கள் உயிர் தந்துடுவாங்க. ஆனா கர்த்தரேசு இரண்டாம் வருகை சம்பவிக்கும் போது இந்த பூமியிலேயே மறிக்காத பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இவர்கள் பத்தி சொல்லும் போது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் என்ன ஆகணும்? அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்துல போய் அங்க சேருவோம். இது என்னது அர்த்தம் இந்த வசனத்துக்கு? இவர்களுடைய உயிர்த்தல் எப்படி நடக்கும் இது நாம அங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வசன பகுதியை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்க. 144,000 பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தல்கள் ரெண்டு பாகமா அங்க நடந்து நிறைய. பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்னதான் எதிர்பார்க்கணும்? சபையினுடைய உயிர்த்தல் ஒரே நிமிஷத்துல ஒட்டு மொத்தமா நடக்கும்னு எதிர்பார்க்கிறான். ஆனா வசனம் அப்படி சொல்லல, வசனம் கிளியரா சொல்லு. முதலாவது கிறிஸ்துவுக்கள் மறுச்சு பரிசுத்தவான், அவங்க உயிர்த்தல் போயிடணும். பின்பு உயிரோடு இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் ஒருவருக்கின் ஒருவராக, ஒரு குரூப் பின் ஒரு குரூப் குரூப்பாக, ஒரு குறிப்பிட்ட கால பகுதி அளவுல உயிர்த்தழுந்து 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 அவங்க மேகங்கள் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் கர்த்தர் இயேசுவோடு கூட அங்க சேருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, 144,000 பேர்ல கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரும்போது ஒரு 80,000 பேர் மறுச்சு போயிருக்கிறாங்கன்னு வைங்க. முதல்ல அவங்கதான் என்ன ஆகும்? மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 144,000 பேர்ல 64,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன சொல்றாரு? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். இந்த 64,000 பேர் உடனே கணக்கு போடாதீங்க. அப்ப 80,000 பேர் போயிட்டாங்க, 64,000 பேர்ல நமக்கு ஒரு சீட்டு உறுதி வேண்டாம். நான் வந்து உதாரணத்துக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் பரலோகத்தினுடைய ரகசியம். தேவன் மாத்திரம் தான் அறிவார் எத்தனை பரிசுத்தவான்கள் ஆயத்தமாயிட்டு காத்திருக்கிறாங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், மறுச்சுவங்களும் உயிர்த்தல்கள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய விஷயம். ஆனா அவங்களுடைய உயிர்த்தல் பத்தி பேசும்போது அங்க சொல்றாரு எப்படி இருக்கும், 4:17 வாசிங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக முதல் விஷயம் என்ன, மேகங்கள் மேல அவரோடு கூட. எப்படி இது மேகங்கள் மேல, உடனே பாருங்க கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்து மேல எல்லாம் கிராஸ் ஆகிட்டு போவோம். மேகங்கள் மேல நம்ம அப்படித்தான் என்ன பண்ண முடியும், நினைக்க முடியும் லிட்டரலா. ஆனா லிட்டர் கிடையாது, லிட்டரலா ஒண்ணு முடியும் இல்லைங்களா, சொல்ல எழுதி இருக்கிற பிரகாரம் இல்ல. சரி, மேகங்கள் பைபிள் மேகங்கள் இருக்காயா, நினைவிருக்கா உங்களுக்கு மேகங்கள், மேகங்கள் உபத்திரவங்களுக்கு அடையாளம், மேகம் சூழ்ந்துச்சு என்ன, ஒரு ஒரு ட்ரபிள் சூழ்ந்து நம்ம பேப்பர்ல எழுதுறாங்க அடையாள பாஷை. ஆமா, அவங்க கூட அடையாள பாஷை, போர் மேகம் சூழ்ந்திருக்குது அப்படின்னா அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாயிருக்குது. மேகம் வசனம் வாசிங்க, நீங்க ஆதார வசனம் சீக்கிரமா, செப்பனியா 1:15, செப்பனியா 1:15, அந்த நாள் உக்கிரத்தின் நாள் இக்கட்டும் இருக்கவுமான நாள், அது மக்கும் மந்தாரமும், மப்பு மந்தாரம் என்ன, மப்பு மந்தாரம் ஆனாலும்னா எதை சொல்லுவோம் நம்ம, அப்படி மப்பு மந்தாரமா இருக்குது. நான்னா கருப்பு மேகம் மேல சூழ்ந்துட்டு இப்பயோ அப்பயோ மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போது நிற்கும், அதுதான் மப்பு மந்தாரம் ஆனால். கர்த்தருடைய நாள் அது ஒரு உக்கிரமான நாள், அது ஒரு இடுக்கமான நாள், அழிவு பால்கடிப்பு நிறைஞ்ச நாள், அது அந்தகாரத்துள்ள நாள், அது மப்பு மந்தாரம் ஆனால் அப்படின்னா பாருங்க, அந்த மப்பு மந்தாரத்தை அந்த மேகம் சூழ்ந்த நாள். சார் எதுக்கு பயன்படுத்துறார் அடையாள பாஷையிலனா, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த பயன்படுத்துறார். எப்போ உருவாகும், கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய 2nd வருகை பூமியில சம்பவிக்கும் பொழுது. பூமி எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கேரக்டரா நீங்க வாட்ச் பண்ணணும். இது வரைக்கும் என்னென்ன மோகம் எதிர்பார்த்துருக்கோம், கர்த்தர் இயேசுன் 2nd வருகைனாலே பிரச்சனை எல்லாம் இல்லை இல்லைங்களா. ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் இயேசு 2nd வருகையில வரும்போது பூமி என்ன ஆரம்பிச்சிருக்குமா, இதுவரைக்கும் உண்டாகிறாரதும் இனிமேலும் உண்டாகாததுமான ஒரு மகா உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிருக்கும். வசன வாசிங்க, தானியேல் 12:1, யார் மிகாயே, யார் மிகாயே, ஏசு, ஏசு கிறிஸ்து. அவர் நிற்கிறார் எப்போ, ஜனத்தின் புத்திரருக்காக. கர்த்தர் இயேசு தம்முடைய 2nd வருகையில வரத பத்தி சொல்றார், அப்படி 2nd வருகையில வரும்பொழுது வசன வாசிங்க, அப்போ இதுவரைக்கும் உண்டாகிறார் ஒரு ஆபத்து காலம் நோடு. ஆம் சகோதர சகோதரிகளே, கிரியேஷனுடைய 2nd வருகை பூமியில சம்பவிக்கும் போது அது எதுக்கு மத்தியில தான் சம்பவிக்கும், வசனம் சொல்லுது அது ஒரு உபத்திரவ காலத்தின் மத்தியில தான் அங்க ஆரம்பிக்கும். அதான் சொல்றாரு அவரு 6 வாரத்தோடு வருவாரு, முதலாவது கிறிஸ்துவுக்கு மறுச்ச பரிசுத்துவார்கள் உயிர் தந்துருவாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ள போறோம், எதுக்கு மேல, மேகங்கள் மேல. நம்ம எந்த காலத்துல எடுத்துக்கொள்ள போறோம்னா, அப்போ உலகத்துல ஒரே உபத்திரவம் சூழ்ந்துட்டு இருக்கும், அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலிருந்து தான் நாம என்ன ஆகும், மறுபடியும் கர்த்தர் இடத்துல போய் சேருவோம். ஏன்னா மத்தேயு 24 அதிகாரம் உங்களுக்கு நினைவு இருக்குதா, கர்த்தர் இயேசு சொன்ன மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், சிஷியர்கள் வந்து கேட்கிறாங்க இல்லைங்களா, உங்களுடைய வரதேக்கும் அப்புறம் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன கேட்கும் போது அவர் சொல்றார், அது ஜாதிக்கு விரோதமா ஜாதி, கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி இதெல்லாம் சம்பவிக்கும் சொல்றாருங்களா. ஒரு இரண்டாம் முறையில வந்துச்சுன்னா என்னதான் இருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படி சொல்லிட்டு 21 வருஷத்துல சொல்றாரு பாருங்க. அவரு கூட அதே வாசமசனம் பாருங்க. அப்ப என்ன உண்டாயிருக்கும், இது வரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமானா மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாரு. சோ வசனங்கள்லாம் நீங்க கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கர்த்தரேசன் இரண்டாம் வருகை மகா உபத்திரவ காலத்துல சம்பவிக்கும். அப்போ ஏற்கனவே வருஷப்படுத்துவார்கள் முதலாவது உயிர் தந்துடுவாங்க, ஆனா பின்பு அதுக்கு பின்பு உயிரோடு இருக்கிறவங்க சுத்தவார்கள், அந்த உபத்திரவங்கள் மத்தியில ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம மேகங்கள் மேல எடுத்து கொள்ளப்பட்டு அப்படின்னா உபத்திரவம் சூழ்ந்த காலத்துல வாழ்ந்துட்டு அதுக்கு மத்தியில நம்முடைய ரட்சிப்புக்கே நம்ம ரெடி ஆயிட்டு இருப்போம். ஆனா மேகங்கள் மேல எடுத்து கொள்ளப்பட்டு எங்க போய் சேருவோம், ஆகாயத்தில். அவர் ஒரு கூட வசன வாசிங்க, அந்த 1 Thessalonians 4:17 ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு, இதனால ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ன புரிஞ்சுட்டாங்க, போயிடுவோம் என்ன டிட்டல் மீனிங். ஆனா ஆகாயம் மீனிங் கிடையாது, நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, நீங்க சொல்ல வந்ததுக்கே தேங்க்யூ, சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எது கிடையாது, ஆகாயம் வானம் எது கிடையாது, பூமிக்கு வரும்போது அவர் என்ன பண்ண விஷயம் வாசிக்கிறீங்களா, மக்கள் 12:29 பூமியில வந்த உடனே முதல்ல என்ன செய்யணும், அவரு யார கட்டணும், ஏற்கனவே பூமியில் இருக்கிறாரு ஒரு பிரபு யார், சாத்தான் பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணணும், கர்த்தரேசு கட்டணும், கட்டுறாரு இல்லைங்களா. வெளிப்படுத்தல் 22 வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22 கம்ப்ளீட் அரெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆவிக்குரிய அரசாட்சி உரிமையை அவர் அபகரிக்கணும் எடுக்கிறார். புரியுதுங்களா, இரண்டாம் வருகையினுடைய முதல் காலத்துல என்ன நடக்குன்னா பாத்தீங்களா, என்ன சொல்லுதுன்னா அது ஒரு மகா உபத்திரவ காலம் பூமியில போயிட்டு இருக்கும். அப்படி வரும்போது முதல்ல என்ன பண்றாருன்னா சாத்தானே அங்க கட்டிட்டு அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொள்றார். இப்ப வசனம் நீங்க லிங்க் பண்ணி பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவர் கூட சேருவோம். என்ன அர்த்தம், கர்த்தருடைய சரீரமாகிய சபை அவருக்கு வாக்குத்தத்தம் என்ன, அவரோட கூட பாடுபட்டால் அவரோடு கூட பாத்தீங்களா, அந்த ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஷிப் தான் அவங்களுக்கு வாக்கு தத்துவம். வசனம் ரொம்ப சிம்பிள், என்னன்னா அந்த வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொன்னா 1 Thessalonians 4:16-17 கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை சம்பவிக்கும் போது முதல்ல வாழ்ந்து மறிச்ச பரிசுத்த வாழ்கள் உயிர் தெரிந்து போயிடுவாங்க. அப்படி அவர்கள் இரண்டாம் வருகை சம்பவிச்சதுக்கு பின்பு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்த வாழ்கள் ஒரு உபத்திரவங்களுக்கு மத்தியில அவங்களும் கூட தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சு, ஏன்னா அப்ப மகா உபத்திரம் பூமியில நடந்து கொண்டிருக்கும், அவங்களுடைய ஓட்டத்தை அவர்கள் முடித்து ஆளுகையில வந்திருக்கிற கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த ஆளுகையிலிருந்து என்ன பண்ணிடுவாங்க, அவர்களும் இணைச்சிடுவாங்க. அதுதான் அவரோட கூட அங்க ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க சேருவோம். சகோதர சகோதரி, இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல கர்த்தர் இயேசு ரெண்டாம் வருகையில வரும்போது சபை, அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள் மரிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உண்மையா அப்படி ஏதாவது வாசிக்கத்தம் கொடுத்திருக்கிறாரா தேவன்? கர்த்தர் இயேசுனுடைய உண்மையான சபைக்கு நீங்க மறிக்க மாட்டீங்க, நீங்க மறிக்க வேண்டாம் அப்படியே பேசுற வாங்கிடலாம் சொல்லிருக்கிறாரா எங்கேயாவது? எங்கேயுமே இல்ல. சபைக்கு என்னதான் வாசிக்கத்தம்னா வசல வாசிங்க வெளிப்படுத்தல் 2:10 பிற்பகுதி. நீ எதுவரைக்கும் மரண பரியந்தம், இது யாருக்கு கொடுத்து வாக்கு தத்தம்? சபைக்கு. சபைக்கு சொல்ல போது நீ எது வரைக்கும் உண்மையா இருக்கணும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்குது? சிம்பிள். ஏன்னா பரலோகம் பத்தி சொல்லும் போது மாம்சமும் ரத்தமும் நீங்க வசனம் ஆரம்பிச்சா முடிக்கவே மாட்டீங்க. சரி வசனம் வாங்க, 1 Corinthians 15:50. டல்லா இருக்கிறீங்களா? இந்த வசனம் தெரியல, எனக்கு தெரியல. 1 Corinthians 15:50 படிங்க சிஸ்டர். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? பரலோகத்துக்கு யாரும் எதுல போக முடியாது. இந்த மாம்சத்துல நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இந்த வசனம் எல்லாம் வச்சு கேட்கணும். அவங்க எல்லாம் பரலோகம் போயிட்டு விசிட்டு விட்டுட்டு அங்க அப்புறம் நரகம் போயிட்டு அங்கிருந்து சில பாஸ்டர்ஸ் பார்த்து வருத்தப்பட்டுட்டு திரும்பி வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நீங்க வசனம் வைக்கணும். எப்படி மாம்சம் ரத்தம் இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்ப ஞாபகப்படுத்துற அவ்வளவுதான். இதை பத்தி அதிகமா நான் பேசுறது இல்ல. சோ வசனங்களை வச்சு பார்க்கணும் சகோதர சகோதரத்துல எல்லா விஷயங்களையும். சோ அப்போ இந்த வசனத்துடைய அர்த்தம் இதுதான். சோ இந்த வசனத்துல எடுத்துக்கொள்ளப்படுதல் ராக்ஷர் தீரிக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. மாறாக கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் 2 நடந்து நிறைவேறும். அது முதல் பாகம் உடனே அவங்க உயிர்த்தெழுந்து போயிடுவாங்க. 2 பாகம் ஏற்கனவே பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்கள் மகா உபத்திரவ காலத்துக்கு மத்தியில தங்களுடைய அழைப்பை ஓட்டத்தை நிறைவு செஞ்சு ஆகாயத்தில், அதாவது கர்த்தர் இயேசுவினுடைய ஆளுகையில அவர்களும் போய் அங்க இணைந்து கொள்வார்கள். இதுதான் அந்த 1 Thessalonians 4:17 அர்த்தம். மாறாக ராப்சர்க்கு அங்க ஆதாரம் எதுவுமே அங்கில். இப்ப நம்ம 2 வசன பகுதி நம்ம படிக்கலாம். 2 வசன பகுதி லூக்கா 17 இருக்கிற 34-37 வசனங்கள். அந்த ராத்திரியில வசனம் வாசிங்க சிஸ்டர். இந்த ஒரு வசன பகுதிய ரொம்ப ஸ்ட்ராங் வசன பகுதியா இருக்கிறாங்க. யார்? இந்த ராப்சர் தியரி பத்தி பேசக்கூடிய போதகர்கள், அதன் மேல விசுவாசம் வச்சிருக்கிற விசுவாசிகள், நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள். சோ படுக்கையில 2 பட்டிருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 திரிகை திருச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 வாயில இருப்பாங்க, ஒருத்தரை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே நடக்கிறது நடக்குமா? நம்ம யோசிக்கணும். அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒருவேளை அப்படித்தான் நடக்கணும்னா இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப கத்திரேட்டு வரும்போது 20 படுக்கல எத்தனை பேர் படுத்துருக்கணும்? 2 தான் படுத்துருக்கணும், சரிங்களா? அப்ப கண்டிப்பா கத்திரேட்டு வரும்போது சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? 2 பேரா உட்காந்துச்சு மாட்டிட்டு இருக்கணும். எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வசதா சொல்லுது கத்திர யோசு ரெண்டாம் மருந்து வரும்போது அவ்வளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள பண்ணுமா? 1, 2 பேர் அதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லாச்சு நீங்க என்ன பண்ணணும்? வெட் கிரைண்டர் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா மாவாட்டி குடுக்கணும். அப்படி இல்லாச்சு நெத்தி வேர்வை கொடுக்க நேரத்தில் என்ன பண்ணணும்? 2 பேரா இதே எல்லாம் என்ன வருஷம் சகோதர சகோதரி பாருங்க, இப்படி சொன்னா திருப்பி வருது. ஆனா அந்த வசனத்தை அப்படியே நேரடியா எடுத்துக்கொண்டு அவங்க வந்துட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க, அப்படியே போயிடுவாங்க, அப்படியே போவாங்க, அப்படியே போவாங்க. நீங்க இப்படி இப்படி இப்படித்தான் இருக்கணும். அது முடியாது. மாவாட்டுறதா நம்மனால ஆகிறது இல்லை. பரலோகமே வேண்டாம், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். மாவாட்ட மாட்ட சொல்லுவேன். கிடையாது சகோதர சகோதரி. இப்போ இந்த வசனத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பாரு, வசனம் வாசிங்க, அதுல என்ன சொல்லியிருக்குது? ஒருவர் என்னவாரு ஏற்றுக்கொள்ளப்படுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார், என்ன அது வசனம் வார்த்தை என்ன? நம்ம எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா எடுத்து கொல்லப்படுவாங்க, எடுத்து கொல்லப்படுவாங்க. ஆனா வசனம் அப்படியே சொல்லிருக்கு, வசனம் என்ன சொல்லுது? எடுத்து கொல்லப்படமாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்ளப்படுதல். தமிழ் தான் அருமையான டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல கூட தப்பு. One will be taken, another will be left. One will be taken, another will be left. English la kuda taken da varudhu. Taken na Tamil enna sollam? Eduthu kolla padudal da varum. Ana Tamil beautiful translation. Ena na ethukolla padudal. Ena adukku varakudiya Greek vaarthai enna na paralambano. Paralambano appadina taken varakudadu. Ena varuna English la accept. Accept. Accepting. Adukku Tamil enna varum correct ah? நாம ஒரு படுக்கையில படுத்திருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன், ஒருவன் வந்து பாத்தீங்களா தப்பு, ராங். ஏன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசத்துல அது எழுதவே இல்லை. ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க, அதுல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், அவர் ஆண் பெண்ணு அந்த மாதிரி வித்தியாசம் மூணு வருஷத்துக்குமே வரதில்லை. ஒருவன் தமிழ்ல தப்பு. சோ அந்த ராத்திரியில ஒரு படுக்கையில படுத்திருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாரு, மற்றவர் கைவிடப்படுவார். சோ இது என்ன படுக்கை, யார் அந்த ரெண்டு பேர், இது நாம அங்க பார்க்கணும். சோ அடையாள பாஷை வேதத்துல படுக்கைக்கு அடையாள அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் படுக்கை? படுக்கை படுக்கைனா என்ன? பொதுவா யூஸ் பண்ணுவோம் நாம முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டீங்க, அதுக்கு முன்னாடி வேற இலைப்பாருதுன்னே இல்லையா? இப்போ இப்ப நீங்க இலைப்பாடுறீங்களா இல்லையா? ஸ்பிரிச்சுவலா விசுவாசப்படுக்கை இருக்குங்களா இல்லையா? கஷ்ண வாசம் எப்ரேயர் 4:3, எப்ரேயர் 4:3 ஆயிடுறீங்களா? விசுவாசித்தவர்களாகி நாமோ அந்த இலைப்பாடுதலில் என்ன பண்றோம்? பிரவேசிக்கிறோம். அதாவது உலகத்தின் ஜனங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு எதை பற்றின தெளிவும் கிடையாது. ஒரே பாரம், என்னமோ எங்க வாழ்க்கை போகுது, எதை நோக்கி பிரயாணம் பண்றோம், நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, எதுவும் தெரியாத ஜனங்கள். அனாத்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு மறைச்சிருக்கிறார், அவர் பணியின் மூலம் நமக்கு மீட்பு உண்டு. உடனே நமக்கு என்ன வருது? அந்த விசுவாசத்தின் மூலம் ஒரு இலைப்பாறுதல் வருது, ஒரு ரெஸ்ட் இருக்கு நமக்கு. இங்க இந்த பூமியில கர்த்தர் இயேசுக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்கு, அது நிரந்தர ரெஸ்ட் எப்ப ஆகும்னா பிரதட்சணம் மாதிரி நம்முடைய மரணத்துக்கு பின்பு. சோ இப்ப ஒரு ரெஸ்ட் இருக்கு, விசுவாச படுக்கை. அந்த விசுவாசத்துல தரிச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால ஒரு இலைப்பாறுதல் இருக்கு. சோ நமக்கு தெரியும் பாருங்க, அந்த நம்பிக்கை என்ன சொல்றதுன்னா, கர்த்தரேசை விசுவாசிச்சு கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் எங்க போவோம் நம்புறோம், நம்ம பண்ணலாம். அதுதான் இந்த கிளாஸ்ல வந்து கெட்டுச்சு. பரலோகம் போனா இப்படி இப்படித்தான் போகணும்னு தெளிவா வசனத்துல சொல்லியிருக்கிறோம். ஆனா பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு இலைப்பாறுதல் இருக்குது, கிறிஸ்டின் நாயகமாக எங்க போயிடும் நம்ம. அந்த உண்மையான விசுவாசம் என்ன புரிஞ்சு நமக்கு இருந்ததுக்கு, இந்த உலகத்தின் பாரங்கள் எல்லா விஷயத்திலிருந்தும் ஒரு இலைப்பாறுதல். சோ நம்மளுடைய விசுவாச நிலைமை அது ஒரு இலைப்பாறுதல். சோ அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற படுக்கை இலைப்பாறக்கூடிய இடம் என்ன மாதிரி இலைப்பாறுதல் சொல்றதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய இலைப்பாறுதல். சோ அப்போ இதுதான் இப்ப நமக்கு எங்க கிடைக்குது பார்ப்போம். இந்த விசுவாசம் நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தில் இப்ப எத்தனை விதமான விசுவாசம் இருக்கு, அது என்ன ஒவ்வொரு எத்தனை சர்ச்சை இருக்குன்னு என்னன்னா, அத்தனை விதமான விசுவாசங்கள் இருக்குது. பேப்டிஸ்ட் சர்ச்சா அதுக்கு ஒரு விதமான விசுவாசம், ரோமன் கத்தோலிக் சர்ச்சா ஒரு விதமான விசுவாசம், ஏஜி அதுக்கு ஒரு விதமான விசுவாசம், வேற என்ன சொல்லணும், லேமனே அதுக்கு ஒரு விதமான விசுவாசம், ஜேடபிள்யூஸ் அவங்களுக்கு ஒரு விதமான விசுவாசம். இப்படி இருந்து கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மதத்துல 750க்கும் மேற்பட்ட விசுவாசம். இங்க எல்லா சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க, போயிட்டு ஒரு லெவலுக்கு என்ன பண்றாங்க, கஷ்டத்துக்கு இருக்காங்க. ஏதோ தேவன் நமக்கு பெரிய விஷயம் செய்வார், மறுச்சு போனால் நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை. உண்மையிலேயே அந்த விசுவாச படுக்கை எது கடாயமா இருக்குது, கிறிஸ்தவ சபைகளுக்கு அடையாளம். ஏன்னா அங்கதான் விசுவாசங்கள் இருக்குது, அந்த விசுவாசத்துல ஜனங்கள் இலைப்பாடி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே உண்மையில. சோ அப்ப இந்த பைபிள் படி பார்க்கும்போது இந்த பெட்டுக்கு நிறைய பெட்டு இருக்கு, என்ன பெட்டு, ஆர்சி பெட்டு, சிஎஸ்ஐ பெட்டு, ஏஜி பெட்டு, பெட்டி காஸ்ட் பெட்டு, பேக்கேஜ் பெட்டு, எல்லாம் பெட்டு 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 பெட்டு, நல்லா நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு விசுவாசம் அப்படியே இருக்கிறோம். இதுதான் அந்த நாள்ல, எந்த நாள்ல, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரும்போது இந்த மாதிரி விசுவாச படுக்கைகள்ல ஜனங்கள் இலைப்பாறிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன விஷயம்னா, எல்லா ஜனங்களும் கர்த்தர் இயேசு கிட்ட போறது இல்ல, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவா, இன்னொருத்தர் கைவிடப்படுவார். ஆனா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை வரும்போது எல்லாவிதமான விசுவாசம் உள்ள ஜனங்கள் மத்தியில் இருந்தும் தமக்குரிய பரிசுத்தவான்களை அவர் தன்னிடத்துல இருப்பார். என்ன பியூட்டிஃபுல்லான வசனம், என்ன டிவைன் பிளான் பேசுறாருன்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில அவருடைய சரீர அங்கங்கள் அவரிடத்துல சேர்க்கப்படுகிறத பத்தி சொல்றாரு. அது எப்படி எங்கிருந்து சேர்க்கப்படுவாங்க, எங்க இருந்து சேர்க்கப்படுவாங்க, அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். மனோஷியமான சேர்க்கப்படுதல் என்ன நடக்கும்னா, கிறிஸ்தவ சபைகள்ல இருந்து அந்த சேர்க்கப்படுதல் நடக்கும். ஆமா இருக்கிறாங்க, இன்னைக்கு சிஎஸ்ஐல உண்மையான மணிகள் இருக்கிறாங்க, ஆர்டில உண்மையான மணிகள், பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்ல, ஏசி சர்ச்சஸ்ல, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்ல, பேப்டிஸ்ட்ல, லூத்ரன், என்ன என்ன சர்ச் எடுத்தாலும் கூட இருக்கிறாங்க, எல்லாரும் இல்ல, ரொம்ப சொற்பம் மணிகள். அந்த மணிகளை மாத்திரம் கர்த்தர் தண்ணீரத்துல சேர்த்துக் கொள்வார், ஏற்றுக் கொள்வார், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இதுதான் அந்த வசனம். ஆனா அந்த படுக்கை பத்தி சொல்லணும்னா, அந்த படுக்கை வாசிங்க, ஏசாயா 28:20. ஏன் அந்த படுக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறார், ஏன் அவங்களும் அந்த படுக்கையை விட்டு கத்திரிக்கிட்ட போறாங்க அப்படின்னா, இந்த இருக்கிற இந்த கிறிஸ்தவ படுக்கைகள் என்ன மாதிரி நிலைமைனா, வசனம் வாசிங்க, இந்த படுக்கையில எப்படி இருக்குன்னா, ஜனங்கள் இப்பதான் இதுலதான் பட்டிருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, படுக்கையில படுக்கையில எப்படி இருக்கணும், நிம்மதியா தூக்கம் வரணும், வித்து குறட்ட நிம்மதியா இருக்கணும் சரிங்களா. ஆனா இந்த படுக்கை கால் நீட்டம் படுக்கை நீளம் போதாது, இந்த மாதிரி படுக்கையில யாராவது படுக்க முடியுமா, முழங்கால் வரைக்கும் இருக்கிற படுக்கையில யாராவது நிம்மதியா படுக்க முடியுமா, படுக்கையினுடைய நீளம் பத்தாது, மூடிக்கொள்ளுக்கு போர்வையினுடைய போர்வையினுடைய அகலம் பத்தாது, எப்படி தூக்கம் வரும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுடைய விசுவாச நிலை பத்தி தேவன் இந்த வசனத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ சபைகள் இப்படித்தான் இலைப்பாறக்கூடிய இடமா தான் இருக்கு விசுவாசத்தின் அடிப்படையில். ஆனா உள்ள பிரவேசிச்சு பார்த்தா அந்த படுக்கையின் நீளம் பத்தாது. அப்படின்னா அந்த படு அந்தந்த அந்தந்த சபைகள்ல சபைகளுடைய விசுவாச கோட்பாடுகள் வசனத்தின் படி இல்லை, வசனத்தின் அளவுக்கு கரெக்டா வரது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அந்த போர்வை உபதேசங்கள் அந்த போர்வை எடுத்து போட்டுக்கலாமா, அந்த போர்வையினுடைய அகலமும் பார்த்தாது. ஜனங்களுடைய இதயத்தின் ஆழமான கேள்விகளுக்கு உரிய பதில்கள் இந்த சபைகள்ல இருக்கிற விசுவாச கோட்பாடுகளையும் காணப்படுறது இல்லை, அவர்கள் போதிக்கிற போதனைகளையும் கிடைக்கிறது கிடையாது. எப்படி அன்பே உருவான தேவன் நரகம் வைப்பாரு, போய் ஒரு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி போய் பாஸ்டர் கேட்டா, அதெல்லாம் கேட்காத, அவர் அன்புள்ளவர் தான், அவர் தான் நரகமும் வச்சிருக்கிறார். நிறைய பேர் வெப்சைட்டு கிறிஸ்தவத்தையே விட்டு போயிடுறாங்க, கடவுளே இல்லைன்னு கூட போயிடுறாங்க. அப்போ இந்த சபைகளுடைய நிலைமை தான் சொல்றேன், அரசர உபதேசங்களை சொல்லிட்டு வேதத்தினுடைய ஆதாரமற்ற உபதேசங்களை கற்பிச்சு கொடுத்துட்டு அங்கிருக்கிற விசுவாசிகள் முழு இலைப்பாறுதல் பெற்றுக்கொள்வதற்கு இடம் உள்ள இடமாக அது இல்லை. அப்போ இந்த படுக்கைகள்ல இருக்கக்கூடிய அந்த உண்மையுள்ள வாஞ்சியுள்ள மணிகள், கோதுமை மணிகள், கர்த்தரேசன் இரண்டாம் வருகையில அவர்கள் பிரிக்கப்படுவாங்க, செப்பரேட் பண்ணப்படுவாங்க, அறுக்கப்படுவாங்க. அதுதான் நாம பார்த்தோம், த்ரீ ஹார்வெஸ்ட். இந்த வசனம் பேசுது அந்த அறுவடை பத்தி. கர்த்தரேசன் இரண்டாம் வருகையில சுவிசேஷ யுகத்தின் அறுவடை இஸ் கோயிங் டு க்ளோஸ், முடிய போகுது. அவர் பிரதான அறுவடையாளன், அவர் அந்த மணிகளை தன்னிடத்துல சேர்ப்பார். முதலே இருந்து சேர்க்கிறார், கிறிஸ்தவ மண்டலத்துல இருந்து அங்க சேர்க்கிறார். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 35 வருஷம் வாசிங்க, திரிகை திரிகிற ரெண்டு ஸ்திரீகள்ல ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் இங்கே கூட அது ஸ்திரீகள் கிடையாது, திரிகை திரிக்கிற இரண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். டிரான்ஸ்லேஷன் தவறு, அது ஆண் இல்ல பெண்ணும் இல்ல. முதல்ல ஆண் போட்டிருக்க ஆண் கிடையாது, பெண் போட்டிருக்க பெண் கிடையாது, ரெண்டு பேர்ல பொதுதான். ரெண்டு பேரும் திரிகை திரிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, இன்னொருத்தர் கைவிடப்படுவாங்க. சோ இது இன்னொரு விதமா ஜனங்களை இன்னொரு இடத்துல இருந்து சேர்க்கிறார். இது யார் திரிகை திரிக்கணும், திரிகை திரிக்கிறது என்ன வேலை, எது சம்பந்தப்பட்ட வேலை? நீங்க கொஞ்சம் பாஸ்டா திங்க் பண்ணீங்க, நம்ம டைம் இல்ல, கிளாஸ் போயிட்டது. ஆகாரம் ஆயத்தம் பண்றாங்க, மா வாட்டுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டது. ஆமா, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது இல்ல, சமையல் சம்பந்தப்பட்டது தான். ஆகாரம் தயாரிக்கிறது பத்தி தான். சோ ரெண்டு பேரும் மா வாட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த வகுப்பா யாருன்னா, மா வாட்டுற வகுப்பாரு, ஆகாரம் ரெடி பண்ற வகுப்பா. என்ன ஆகாரம், மாம்ச ஆகாரம் பத்தி கத்த பேசுவாரா? ஆவிக்குரிய ஆகாரம், கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற போதகர் மத்தியில், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் தான் வாரம் வாரம் அது அர்த்தமாவே இருந்தாவா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆகாரமா கொடுக்கறாங்க. சோ இவர்களுக்குள்ள கூட தேவன் உண்மையான போதகர்களுக்கு பிடிக்கிறார். தேவன் சும்மா விடுறது இல்ல, இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. சில சபைகளை நடத்திட்டு இருந்த பாஸ்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க சத்தியக்காக. சே, என்ன மாதிரி சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் நாங்க தேடுவோம், எங்களுக்கு தெரியல இவ்வளவு நாள் வந்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு வருவாங்க, உண்மையான மணிகள், அது போதகர்களோ விசுவாசிகளோ அதெல்லாம் பத்தி சம்பந்தம் கிடையாது. உண்மையான வார்த்தைகள் அவங்க அப்படியே அவரிடத்துல அங்க ஏற்றுக்கொள்ள போறோம். போதகர்கள் மத்தியில் இருந்து கூட அந்த செப்பரேஷன் நடக்கும், இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற போதகர்கள் எல்லாம் கண்டிப்பா கர்த்தருடைய வசனத்தையும் போதிக்கிறது இல்ல, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம பயப்படுறது கூட கிடையாது, யார் வந்து கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு கிட்ட பேசுறது ரெடி. தேவனுடைய வசனங்கள் நான் பேசுறேன்னு சொல்றீங்களா, வாங்க நம்ம பேசுறோம். ஆனா சில போதகர்கள் இருக்கிறாங்க, தேவனுக்கு பயந்த உண்மையான ஆவியில தேவனுக்கே என்று மாத்திரம் ஊழியம் செய்யக்கூடியவங்க, அவர்களை தேவன் விட போறது கிடையாது, அவர்களை தன் இடத்துல அவர் சேர்த்துக்கொள்வார். அப்படிப்பட்ட போதகர்கள் கர்த்தர் இடத்துல சேருவாங்க. எப்போ? அவருடைய இரண்டாம் வருகையில இந்த சுவிசேஷத்தின் அறுவடையில அவர்களும் கூட அவரோடு கூட சேர போறாங்க. அதுதான் பார்க்கிறோம், இந்த திரிகை திரிக்கிற வகுப்பாரு வேற யாரும் இருந்தா ஆவிக்குரிய உணவை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதே பகிர்ந்தளிக்கக்கூடிய போதகமார்கள், உபதேசியார்கள், ஆயர்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் வந்திலிருந்தும் கூட மலைகள் போன்று இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் ஏற்றுக் கொள்ளப்படுவாங்க. ஆனா எல்லாரும் இல்ல, எல்லாரும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், இன்னும் ஒருத்தர் கைவிடப்பட்டார். அதே போல ஒரு சிலர் உண்மையுள்ளவர்களே ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, மற்றவர்கள் அங்க கைவிடப்படுறாங்க. வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தரே ஏற்றுக்கொள்ளப்படுவாரு, மற்றவர் கைவிடப்படுவார். இங்கேயும் கூட பொதுவாக தான் இருக்குது, ஆண் பெண் வித்தியாசம் இல்ல. வயலில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். வயல் கிடையாலாம் இப்ப நீங்க சொல்லலாம், மத்தையோ 13 அந்த விதைக்கிழங்கு உண்மையில நிலம் உலகம் இரண்டாம் வருகையில சுவிசேஷ யுகத்தின் அறுவடை யாருக்கு யாருக்கு மத்தியில நடக்கும், அதுதான் இந்த வசனம். முதல்ல சொன்னாரே கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில நடக்கும், நெக்ஸ்ட் கிறிஸ்தவ போதகர்கள் மத்தியில நடக்கும், நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு உலக ஜனங்கள் மத்தியில் நடக்கும். ஏன்னா நிலம் உலகம் என்று மத்திய 13:38 நம்ம அங்க வாசிக்கிறோம். யார் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க? இந்துஸ், முஸ்லீம், கடவுள் நம்பிக்கை அற்றவங்க, புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட், நாத்திகவாதிகள், ஜெயினர்கள், எல்லாருமே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட அவரிடத்துல ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. நேரடியாக சத்தியத்துக்கு வர்றதுக்கு வருவாங்களா? கண்டிப்பா. அவங்களுக்கு மனசு இருந்தா அவங்களே கூட கர்த்தர் அங்க புறக்கணிக்கிறது இல்ல. இந்த 144,000 பேருக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்தும் அநேகரை, கிறிஸ்தவ போதகமார்களுக்குள்ள இருந்தும் அநேகரை, அப்புறம் உலகத்தின் ஜனங்கள் இருந்தும் அநேகரை தேவன் அங்க சேர்த்துக் கொள்ளுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த வசனம் ரொம்ப சிம்பிளா சொன்னா, இது ராப்சர் பத்தி எல்லாம் பேசுறது இல்ல, ஏதோ இரண்டாம் வருகையில உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படியே வாழ்ந்து போவதை பத்தி எல்லாம் பேசல. மாறாக அவருடைய இரண்டாம் வருகையில சுவிசேஷத்தின் அறுவடையில எப்படி அந்த மணிகள், கோதுமை மணிகள், 144,000 பேரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தோம், போதகர்கள் மத்தியில் இருந்தோம், உலகத்தின் மத்தியில் இருந்தும் சேர்க்கப்படுறாங்க, அதை பத்தி பேச என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் ஆயிட்டதுனால ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுமே பொருளாக போக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன பியூட்டி சொல்றா இருப்பாரு, நாம எல்லாம் நினைச்சாரு கிறிஸ்தவர்கள் இருந்த ஒரு சிலர், கிறிஸ்தவ போதகர்கள் இருந்த ஒரு சிலர், உலகத்தின் மத்தியில் இருந்தும் ஒரு சிலர். அவ்வளவு அப்போ இது சுவிசேஷத்தின் அறுவடை தான் பத்தி பேசு. ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கேள்வி, எங்கே ஆண்டவரே? பதில் என்ன? எங்கேயோ கழுகுகள் அங்கே. இந்த விஷயத்துக்கு வருவோம். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்க. இந்த மாதிரி உண்மையான மணிகள் விசுவாசிகள் மத்தியிலிருந்து, போதகர்கள் மத்தியிலிருந்து, உலகத்தின் மத்தியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. எங்கேனா பிணம் எங்கேயோ கழுகு அங்கே. பிணம் எது? கழுகு எது? சகோதர சகோதரிகளே, கழுகு வேகத்துல யார் கடையாளம் தெரியுமா? யோபு 39:28-29 வாசம். பாருங்க, கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான தளத்திலும் தங்கி வாசம் பண்ணும், உயர்ந்த இடத்துல இருக்கும். அப்புறம் அங்கே இருந்து எவ்வளோ உயரமா இருந்தாலும் அங்கே இருந்து அதன் இரையை நோக்கும். அப்போ அதன் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும். சகோதர சகோதரிகளே, வேதத்தினர் இந்த கழுகு யார் அடையாளமா இருக்குன்னா, தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு அடையாளம். சிம்பிளா சொன்னா சபைக்கு அடையாளம். ஏன்னா கழுகனுடைய தன்மை சபை கிட்ட காணப்படும். கழுகனுடைய தன்மை என்ன? வசனத்துல சொல்லியாச்சு, அது உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருக்கும். அது உயரத்துல பார்க்கக்கூடிய ஒரு பறவை. ஆனா எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதனுடைய ஆதாரம் என்னமோ, பூமியில ஏதோ ஒரு இடத்துல சின்ன கோழி குஞ்சோ சின்ன ஒரு எலியோ இருந்தாலும் கூட அந்த ஆதாரத்தை நோக்கி அது தன்னுடைய பார்வை செலுத்தி அங்க இருந்து வந்து அதனுடைய ஆதாரத்தை என்ன பண்ணும், எடுக்கும். அதுதான் அந்த கழுகனுடைய சுபாவம். தூர பார்வை, தன் ஆகாரத்தை நோக்கியே அது இருக்கும். சோ தேவனுடைய உண்மையான ஜனங்கள் கூட அவங்களுக்கான ஆதாரமாக தேவனுடைய வார்த்தை எதை கேட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அந்த ஆகாரத்தை மாத்திரம் பார்த்து அங்கிருந்து அந்த ஆகாரத்தை வந்து பெற்றுக்கொள்வான். தேவனுடைய ஜனங்களுடைய கண்களும் கூட தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நோக்கியே இருக்கும். எங்க இருந்தாலும் சரி அதை விட மாட்டான், அதுக்காக என்ன ரிஸ்க் வேணா இருப்பான். ஒரு சின்ன தன்மை கழுகுக்கும் தேவனுடைய பிள்ளைகள், மைதுள்ள கழுகு பரிசுத்தவான்கள், அதாவது தேவனுடைய உண்மையான ஜனங்களுக்கு அது அடையாளமாக அங்க இருக்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை சரி பண்ணா கழுகு எங்க தினம் எங்கேயா அங்கே கழுகு. சோ இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு ராங், தினம் இல்ல. ஏன்னா கழுகு வந்து என்ன சாப்பிடும், தினம் சாப்பிடும், ஆனா அந்த கழுகுக்கு என்ன பேரு, தினம் தின்னி கழுகு பாத்தீங்களா, கழுத்துல முடிய இருக்காது, பக்காவ ஹேர் கட் பண்ணிருக்கும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு, வல்ச்சர். ஆனா இது இது வந்து வல்ச்சர் கிடையாது, இந்த வசனத்துல இருக்கிறது கோல்டன் ஈகிள் பாத்துக்கிறீங்களா, கோல்டன் ஈகிளுக்கு தமிழ்ல என்ன பேர், பேர் பருந்து இல்லைங்களா, பருந்து ப்ரௌன் கலர்ல கல் தேடி இருக்கும், வெள்ள கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அருமையான கல், அதுதான் கோல்டன் ஈகிள். இங்க பேசிட்டு கோல்டன் ஈகிள், ஏன்னா இந்த கோல்டன் ஈகிள்க்கும் வல்ச்சருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வல்ச்சர் என்ன பண்ணும்னா நாலு நாள் பழைய பணத்தை கூட என்ன பண்ணும், ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க சின்சியரா. ஆனா கோல்டன் ஈகிள் என்ன பண்ணும், பணமெல்லாம் டச் பண்ணாது, அது சாப்பிடற ஆதாரத்துல என்ன இருக்கணும்னா வெரி குட், உயிர் இருக்கணும், உயிரோட இருக்கிற ஆதாரத்தை தான் அது குடிக்கும். அந்த உயிருள்ள ஆக அந்த அந்த இறைய ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி சாப்பிடும், அதுதான் கோல்டன் ஈகிள். அப்படின்னா என்னன்னா அந்த கோல்டன் ஈகளுடைய தன்மை என்னன்னா ஜீவனுள்ள ஆகாரத்தை தான் சாப்பிடும். இது எதுக்கு அடையாளம்னா தேவனுடைய ஜனங்கள் கூட அப்படித்தான், சும்மா இருக்கிற உபதேசம் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, அந்த உபதேசத்துல என்ன இருக்கணும், ஜீவன் இருக்கும். எந்த உபதேசத்துல ஜீவன் இருக்கும், எந்த உபதேசம் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு அஸ்திபாரமா கொண்டு இருக்குதோ அந்த உபதேசத்தில் தான் ஜீவன் இருக்கும். தேவனுடைய உண்மையான ஜனங்கள் கூட ஜீவனுள்ள ஆகாரத்தை இருக்கும். எங்கே ஆண்டவரே பிணமெங்கையோ கழுகு கிழங்க, எங்க ஜீவனுள்ள சத்திய வார்த்தைகள் இருக்குதோ அந்த இடத்துக்கு அந்த சத்திய ஆகாரத்தை நோக்கி படுக்கையில் இருந்தவர், திரிகை திருச்சவர், அப்புறம் வயலில் இருந்த இவர்கள் எல்லாம் அந்த ஆதாரத்தின் நேரத்தில் சேர்த்து கொல்ல போடுவாங்க. சிம்பிள், அதான் விஷயம். என்ன அருமையா இருக்குது பாரு, அடையாள பாஷை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். ஆனா கற்பனைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா தான் சொல்லுவாங்க நிறைய பேர், கற்பனை குதிரையை தட்டி விட்டா, தட்டி விட்டா பூமியிலிருந்து அப்படியே பரலோகம் போறது தான் அந்த பொருள், அது இல்லவே இல்லை. இரண்டாம் வருகையில சுவிசேஷ யுகத்தின் முடிவில் நடக்கிற அந்த சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில் நடக்கும். கிறிஸ்தவர்கள் மத்தியில, போதகர்கள் மத்தியில, உலகத்தின் ஜனங்கள் மத்தியில நடந்து அங்கங்கே இருக்கிற மனிதர்கள் ஒன்று திரட்டி சேர்க்கப்படுவாங்க. எங்கன்னா தேவனுடைய சத்திய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல அவனுக்கு. இதுதான் இரண்டாவது வசனத்துடைய அர்த்தம். ஏன்னா மூணாவது வசனம் நீங்க படிங்க, ஒன்னு குறைஞ்ச 15:51-52. இந்த வருஷத்துல இருக்கிற அந்த பகுதி நாமும் மறு ரூபம் ஆக்கப்படுவோம், எப்போ கடைசிய காலம் துணிப்போம், அப்ப நாமும் கூட மறு ரூபம் ஆக்கப்படுவோம். இதுக்கு என்ன அர்த்தம், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. சோ இதெல்லாம் என்ன சகோதர சகோதரிகளே, சோ இது ராக்ஷர் தியரிக்கு ஆதாரம் இல்ல, மாறாக அடையாள பாஷை தியானிக்கணும். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, முதல் விஷயம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாவே அது ரகசியம், யாருக்குமே தெரிஞ்சிடாத விஷயம். எங்க அப்போஸ்தலர் பவுல் சபையினுடைய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி பேசும்போது அவர் சொல்ற வசனம் தான் இது. சபையினுடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு ரகசியம் இருக்கு. யார்கிட்ட சொல்றாரு? சபைக்கிட்டே சொல்றாரு, பரிசு சபைக்கிட்ட சொல்றாரு. நம்மளுடைய உயிர் தந்த விஷயத்துல ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன ரகசியம்னா, நான் எல்லாரும் நித்திரையே போறது கிடையாது, நான் சொல்றேன். யார் சொல்றார்? அப்போஸ்தலர் பவுல். யார்? கர்த்தர் இயேசுவின் சரீரமான சபை 144,000 அங்கத்தினர் பத்தி சொல்லும் போது, நாம் எல்லாரும் என்ன போறதில்ல, நித்திரை அடையிறதில்ல. நம்ம பேசுறது ரகசியம் சகோதர சகோதரிகளே. அந்த 144,000 அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் என்னன்னா, 144,000 பேரும் நித்திரை அடைவதில்லை. நித்திரைனா என்ன? நித்திரையில இருக்கிறான பைபிள். ஆமா, பஸ்ட வாசிங்க யோபு 14:12. யோபு 14:12. நித்திரை தெளிந்து விழிக்கிறதுமே இல்லை. யோவான் 11 நாம வாசிக்கும் போது லாசருடைய மரணத்தை பத்தி பேசினார் இயேசு. என்ன சொல்றார்? நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார். சோ நித்திரை வேதத்துல எதுக்கு அடையாளம்னா, மறுத்து போன நிலைமைக்கு அடையாளம். அப்போ இங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவனுடைய சரீர அங்கங்கள்ல எல்லாரும் என்ன போறது கிடையாது, மரண நிலைமைக்கு போகிறது இல்லை. ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, அப்படின்னா பெரும்பான்மையான மரணம் மறிக்கிறாங்க, ஆனா ஒரு சில என்னாகிறது இல்ல, அந்த மரண நிலைமைக்குள்ள மறுச்சு போய் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க போகிறது இல்லை. ஆனா என்ன சொன்னார்னா, நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரு சுபாவ மாற்றம், சுபாவ மாற்றம்னா நம்முடைய நிலை அங்க மாறுபாடும், ஒரு மாற்றம் அடையும். அதுதான் சொல்ற இந்த வசனத்தை நாம் எப்படி சொல்றது சகோதர சகோதரிகள், நாம் எல்லாரும் நித்திரை அடையிறது இல்ல. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போலத்துல என்ன ஆயிடுவோம், மறுரூபம் ஆக்கப்பட்டுடுவோம். யார் பத்தி அப்போஸ்தலர் பவுல் பேசுறார்? கண்டிப்பா சபை பத்தி தான் பேசுறார். சபையில ஒரு பகுதியினர் பத்தி பேசுறார். யார் அந்த ஒரு பகுதியினர்? ஏன்னா அவங்க என்ன ஆகுறது இல்ல, மறுச்சு போன நிலைமைக்குள்ள போகிறதே கிடையாது. அப்படியே ஒரு செகண்ட்ல என்ன, சுபாவம் ஒரு சுபாவம் இன்னொரு சுபாவம் என்ன மாற்றம் அடையறாங்க. யாருன்னா, வேற யாரும் இல்ல, யாரா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க இன்ன வரைக்கும் பேசுறது இல்ல, கவனிச்சிருந்தீங்கன்னா. யார் மறிக்கிறது இல்ல, ஆனா ஒரு நிமிஷத்துல அப்படியே டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள போறது சபையில செல்லுங்க. சபை ரெசரக்ஷன் பத்தி பேசுறேன் பின்பு வாழ்ந்துட்டு அந்த பரிசுத்தவான்கள் பத்தி பேசும் போது இந்த விஷயம். ஏன்னா ரொம்ப சிம்பிள், 144,000 பேர், ரெண்டு பாகம். கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு முன்பு மறிச்சவங்க, கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு பின்பு மறிக்கிறவங்க. புரியுதுங்களா? இப்ப கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன்பு மறைச்சு போனவங்க எங்கதான் காத்திருக்கணும்? மறைச்சு போன நிலைமையிலேயே காத்திருக்கணும். எதுக்காக? கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்துட்டா அவங்க என்ன பண்ணுவார்? முதலாவது உயிர்த்ததில்ல அவரையும் கொடுப்பார். அப்ப அவருடைய முதலாவது உயிர்த்ததற்காக மறைச்சு போனவங்க மரண நிலைமைக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? காத்திருக்கணும். ஆனா கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்ததுக்கு அப்புறம் அவங்க சந்தேகம் கிடையாது. போய் அந்த நிலைமைக்குள்ள போய் காத்து இருக்கணும் அவசியம் இல்ல. ஏற்கனவே யார் வந்தாச்சு? அதான் பாத்தீங்களா, கர்த்தியேசு இரண்டாம் வரையில் ஏற்கனவே வந்திருக்கிறதுனால சபை கர்த்தியேசு இரண்டாம் வரைக்கு பின்பு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் நிலைமையில ஒரு ஆச்சரியம் இருக்குது, ஒரு அதிசயம் இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்த. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், 144,000 நாம் எல்லாருமே என்ன ஆகுது இல்ல, மறிக்கிறது இல்ல.
கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில் வரும்போது அந்த கடைசிய காலம் துணிக்கும் போது உயிரோடு இருக்கிற நாம என்ன ஆகும், ஒரு இமை போன்றல ஒரு நொடியில என்ன ஆயிடுவோம், மறுரூபமாக்கப்படுவானா, மறிப்பாங்க. ஆனா மறிச்ச அவங்க சரீரம் கீழே விழுகிறதுக்குள்ள அவங்க என்ன ஆயிடுவாங்க, உயிர் தெரிந்து அவங்களுக்குரிய ஆவிக்குரிய சரீரத்தை என்ன பண்ணிடுவாங்க, பெற்றுக் கொள்வாங்க. அதாவது சபைக்கு அந்த என்ன சுபாவம், என்ன சுபாவம் சபைக்கு, இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு கஷ்டம் தான், என்ன சுபாவம் சபைக்கு, என்ன சுபாவம், திவ்ய சுபாவம். பிரதர் கூட க்ளோ முடிச்சே இருக்கிறார், யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. திவ்ய சுபாவம் அறியாமை, நீங்க சொல்லாமல் உண்மையில கஷ்டமா இருக்கு. ஒருவேளை எல்லா கிளாஸும் மறந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரியாமை திவ்ய சுபாவம். இப்போ மாம்சத்தில கத்திரேசின் இரண்டாம் வருகைக்கு பின்பு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் மாம்சத்துக்கு மாம்ச சுபாவத்துக்கு மறிப்பாங்க, அந்த மரணம் சம்பவிக்கும். ஆனா மரணம் சம்பவிச்ச அந்த சரீரம் பூமியில கீழே விழுகிறதுக்குள்ள அவர்கள் அந்த சுபாவ மாற்றத்தை அடைவாங்க. அப்படின்னா திவ்ய சுபாவத்தை என்ன பண்ணிடுவாங்க, உடனே சரித்துக் கொள்வாங்க. ஆனா கத்திரேசின் இரண்டாம் வருகைக்கு முன்பு வாழ்ந்துட்டு இருந்த பரிசுத்தவான்கள் மறிச்சு போய் அந்த சுபாவத்துல எழுப்பப்படுவதற்காக இரண்டாம் வருகை வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், மரண நிலைமையிலேயே காத்திருந்திருக்கணும். கத்திரேசு வந்துட்டான், அப்போஸ்தல் பவுல் வாங்க அவருக்கு அந்த திவ்ய சுபாவம் கொடுத்து அவரை கூப்பிடுவாங்க. ஆனா கத்திரேசு இரண்டாம் வருகையில வந்ததுக்கு பின்பு வாழ்ந்துட்டு இருக்க பரிசுத்தவான்கள் அவர் வந்திருக்கிற காலத்துல மறிக்கிறதுனால அவங்க காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஒரு செகண்ட் இல்ல அவங்க அந்த மறுரூபம் நடக்கும், டிரான்ஸ்பர்மேஷன். அப்படின்னா அவர்களுடைய ஒரு சுபாவத்துக்கு மறிச்சுட்டு இன்னொரு சுபாவத்துக்குள்ள அவங்க பிரவேசிச்சு முதலாம் வருகைக்குள்ள அவர்கள் அங்க போவாங்க. சகோதர சகோதரிகள் நாம் வகுப்பாரு இரண்டாம் வருகைக்கு பின்பு வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்போ அவர்கள் பத்தி சொல்லும் போது கடைசி எக்காலம் தொனிக்கும். இந்த எக்காலம் பத்தி நாம் இன்னைக்கு பேச முடியாது, ஏன்னா வேதத்துல எவ்வளவு எக்காலம் இருக்குது, அந்த முதல் எக்காலம் எப்ப ஆரம்பிச்சுச்சு, இப்ப எந்த எக்காலம் போயிட்டு இருக்குது, கடைசி எக்காலம் எது என்பதை நாம் வந்து சபையினுடைய சரித்திரத்துல வகுப்புல நாம அங்க பார்ப்போம். ஆனா இந்த வசனம் அருமையான சகோதர சகோதரிகளே, இது வந்து கர்த்தரேசின் இரண்டாம் வருகைக்கு பின்பு வாழ்ந்துட்டு இருக்கிற பாத அங்கங்களுடைய உயிர்த்தல் பத்தி சொல்லு. அது இரண்டாம் வருகைக்கு முன்பு வாழ்ந்து மறைச்ச பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தல் போல் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான விதத்தில் நடக்கும். இவர்கள் மரண நிலைமைக்குள்ள போறதே கிடையாது, மறிப்பாங்க, அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் வாங்கி இந்த மரண நிலையில போய் காத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உயிர்த்தல் கொடுக்கிற கர்த்தர் ஏற்கனவே வந்திருக்கிறார். சோ மறிப்பாங்க, அந்த தருணத்துல அந்த நிமிஷத்துல அந்த இமை போறதுல அந்த நொடி போறதுல அந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு அந்த முதலாம் உயர்த்ததற்குள்ள அவர்கள் பங்கு பெறுவாங்க. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம இந்த ராப்ச்சர் தியரிக்கு, அதாவது இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட பாடத்துல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அந்த பொதுவான எதிர்பார்ப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி காண்பிக்கிற மாதிரி போன்ற இந்த வசன பகுதியின் உண்மையான அர்த்தத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கொண்டோம். அந்த வசனங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் இந்த எடுத்துக் கொள்ளப்படுதல் என்ற ஒரு போதனையை ஆதரிக்காமல் மாறாக கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வந்திருத்தலின் போது சம்பவிக்க போகிற சபையாருடைய உயிர்த்தல்கள் அதனுடைய விபரங்களை குறித்து அங்க பேசுது, அல்லது இரண்டாம் வருகையில் நிறைவேறி தீரக்கூடிய சுவிசேஷ யுகத்தின் அறுவடை குறித்து தான் அங்க பேசுது. மற்றபடி அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி எங்கேயுமே பேசல. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்னன்னா அந்த இரண்டாம் வருகையை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொதுவான எதிர்பார்ப்புகள்ல முதல் விஷயம் தான் இந்த ராப்சர். அது பைபிள்ல இல்லை, அதைய வேத வசனங்கள் ஆதரிக்கிறது இல்லை. ஆதரிக்கிற மாதிரி தோன்றுகிற வசனங்கள் அறுவடையை பற்றியும் முதலாம் உயிர்த்தலை பற்றியும் சொல்லுது என்று இன்ன வரைக்கும் நாம பார்க்கணும். இப்ப இரண்டாவது எதிர்பார்ப்பு என்னன்னா கர்த்தர் இயேசுவுடைய இரண்டாம் வருகையை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு புலப்படுகிற மாம்ச சரீரத்தினாலான வருகை. எதை எதிர்பார்க்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம், கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வருவா. எப்படி எப்படி சொல்றாங்க, மாம்ச சரீரத்துல அப்பதான் அவர் எல்லா ஜனங்களும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.
பிரச்சனை சொல்லுது. என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 1:7 வாசி. சீக்கிரம் முடிச்சிட இந்த பகுதி நீங்க ரொம்ப பிரிஸ்கா கேட்கணும். உள்ளுக்குள் இருக்கிற சோழர்கள் கன நித்திரையின் ஆதி இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிருங்க, விரட்டிட்டே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கேளுங்க. இரண்டாவது சொல்லும் போது பொதுவாக எப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க? இந்த வசனத்தின் அடிப்படையில் இதோ எப்படி வராரு, மேகங்களுடன் நீ வருகிறார் அப்படின்னா எங்கிருந்து வருவாரு? வானிலிருந்து மேகத்துக்குள்ள எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே வருவார். கண்கள் யாவும் அவரை காணும். பாத்தீங்களா, ஜனங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, உங்களுக்கும் கூட கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில் வருவதை நம்முடைய கண்கள் எல்லாம் என்ன பண்ணும், பார்க்கும். அப்படியே பார்க்கலாம், அதான் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் வச்சுட்டு பக்கா வந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. மேகத்து மேல எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா, ரெட்டை இருக்கோ இல்லையோ, அப்படியே இறங்கியோ. ஏன்னா நமக்கு இன்னொரு சீன் கூட ஞாபகம் இருக்கேன், அவர் போகும்போது எப்படிதான் போனாரு, சீஷர்களெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும். அதாவது அப்படி போக 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 மேகம் மேகம் மேல அப்படி போய் அடி போயிடும். அவங்க வரும்போது எப்படிதான் வரும், அப்படியே மேல இருந்து அப்படி அப்படியே வந்துட்டு மேகத்து மேல இருந்து அப்படி அப்படி நம்ம பாட்டு 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 வந்துருக்கோம் அப்படின்னா அந்த வசதிக்கா. அதான் சார் பொதுவாக எடுத்துக்கலாம் சார். கட்டையே இரண்டாம் வருகை சம்மதிக்கும். எப்படி சம்பளிக்கும்? ஜனவரி எதிர்பார்க்க என்னன்னா, மாம்ச கண்கள் பார்க்கும்படியாக மாம்ச சரீரத்துல கர்த்தரேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவரை நம்முடைய கண்கள்ல நம்ம அங்க பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, இதுக்குதான் சொன்ன எல்லா வருஷம் வாசிங்க. யோவான் 20:19. பிரச்சனை 26:27 வாசம் நம்முடைய மாம்ச கண்கள்னால நாம பார்க்கும்படியாகவே அவருடைய இரண்டாம் வருகை இருக்கும். அதற்கு இதோ ஆதார வசனங்கள் இங்க இருக்குது. இதுதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு. இரண்டாம் வருகைனா மாம்ச கண்கள் பார்க்கும்படியாக மாம்ச சரீரத்தில் அவர் வருவார். ஆனா சகோதர சம்பத்திரிகளே, இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இப்படித்தான் வருவார், கண்களாரும் அவரை காணும் இருக்கு. ஆனா அது அப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளுமா, அது சாத்தியமா? மற்ற வசனங்களோட இந்த கருத்து சரியா பொருந்தி வருதா? ஹார்மோனியமா இருக்குதா? என எப்போதுமே ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை வைத்து ஒரு விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. ஒன்று இரண்டு வசனங்களை வச்சுட்டு ஒரு வாதமும் சத்தியத்தை நம்ம வந்து நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த வசனங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்குது. கண்கள் யாரும் காணும் என்ன இருக்கும், கண்கள்ல பார்ப்போம் அவ்வளவுதான். கண்கள்ல பார்க்கல எப்படிதான் வரணும், மாம்சத்துல தான் வரணும். ஏன்னா வசனங்கள் கூட சொல்லுது அவர் உயிர்த்தெழுந்து மாம்ச சரீரத்துல வெளிப்பட்டார்னு. அப்படின்னா வரணும், அப்படின்னா எதிர்பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, இது நம்ம ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் கர்த்தர் இயேசு மாம்ச சரீரத்துல இருக்கிறாரு உயிர்த்தெழுந்து, அந்த மாம்ச சரீரத்துல தான் வருவார்னு சொன்னா அவருடைய மாம்ச சரீரத்தை பத்தி கர்த்தர் இயேசு பேசும் போது அந்த சரீரம் மாத்திரம் இல்ல, அந்த மாம்ச சரீரத்தின் உரிமைகள் கூட எல்லாவற்றையும் சேர்த்து சொல்றார். இந்த மாம்சத்தை நான் யாருக்காக கொடுத்துட்டேன், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம். இயேசு தன் மாம்ச சரீரத்தையும் அதன் உரிமைகளையும் யாருக்காக கொடுத்துட்டார், உலகத்தினுடைய ஜீவனுக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக கல்வாரி சிலுவையில் கொடுத்துட்டா. அப்படின்னு என்ன பண்றீங்களா, அதை திரும்பி அவர் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஒருவேளை அவர் கொடுத்த மாம்ச சரீரம் மற்றும் அந்த சரீரத்தின் உரிமையில் அவர் திரும்ப ஏற்றுட்டார் என்ன பண்றீங்களா, உலகத்துக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்ல. ரொம்ப சீரியஸான விஷயம், ஏன்னாலும் தெரியும் கர்த்தரேசு ஆதாமுக்கு நிகரான விலை கொடுக்கிறதுக்கு வந்து அந்த விலையாக என்ன பண்ணிட்டார், தன்னுடைய மாம்ச சரீரத்தையும் அதன் உரிமைகளையும் என்ன பண்ணிட்டார், கல்வாரி சிலுவையில் ஈடுபடியாக கொடுத்துட்டார். அது கொடுத்தனால்தான் ஆதாமுக்குள்ளும் மறைச்சிருந்த ஜனங்கள் இப்ப யாருக்குள்ள உயிர்த்தெழுந்து வருவாங்க, கிறிஸ்து இயேசுக்கும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. இது ஒரு டிவைன் பிரின்சிபல், தெய்வீக என்ன சொல்றது, ஒரு நீதி சரி செய்யப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம் இல்ல, ஆதாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஜீவனை கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக. ஒருவேளை அவர் கொடுத்த தன்னுடைய ஜீவனையும் சரீரத்தையும் எடுத்துட்டாலும் சொன்னா யாருக்கு ரட்சிப்பீங்க, உலக நிலைமை கட்சிக்கு இல்ல, மீட்பு இல்ல. அதனால நான் என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பா கொடுத்த தன்னுடைய மாம்ச சரீரத்தையும் அதன் உரிமையையும் ஒருபோதும் கர்த்தரேசு என்ன பண்ண மாட்டார், திரும்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திரும்பி எடுக்கிறேன்னு சொல்றவங்க பாவம், ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரேசு உலகத்தின் ரட்சகராகவே இருக்கணும்னா கொடுத்தது எப்படி இருக்கணும், கொடுத்ததாகவே இருக்கணும். உலகத்துக்கு ரட்சிப்பும் ஜீவனும் கர்த்தரேசின் பலியின் மூலம் வேணும்னா அந்த சரீரத்தின் உரிமையிலும் கர்த்தரேசு திரும்பி வாபஸ் வாங்கவே கூடாது, வாங்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒண்ணு பேரு 3:18 வாசிங்க, அவர் மாம்சத்துல பழகின்றாரு, எப்படி உயிர்த்தெழுந்தாரு, மாம்சம் இருக்கா பஸ்னாத்துல இல்லையா, அவர் மாம்சத்துல பழகின்றாரு உயிர்த்தெழும்போது எப்படி உயிர்த்தெழுந்தாரு, ஆவி ஆவியில. அப்படின்னா பஸ்னத்தெழுந்து கொஞ்சம் விலைக்கு சொல்லணுமா, அவர் மாம்ச சுபாவத்துல குறைந்தாரு, எந்த சுபாவத்துல உயிர்த்தெழுந்தாரு, ஆவியின் சுபாவத்துல உயிர்த்தெழுந்தார். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கத்திரேசு கூட எல்லாம் உயிர்த்தெழுதல் தான் பங்கடைஞ்சார். முதலாம் உயிர்த்தெழுதல் சபைக்கான அந்த உயிர்த்தெழுதல், ஏன்னா அவர் சபையினுடைய கலை, அவர் தான் மறுத்தவர்கள் முதல் பேரானவர். முதலாம் உயிர்த்தெழுதல் முதல் முதல் வந்தவர் அவர் தான். திவ்ய சுபாவத்துக்கு உயிர்த்தெழுந்தார். திவ்ய சுபாவம்னா மானசீக சுபாவம் இல்ல, என்ன சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம். தெளிவு, அவர் மாம்சத்துல கொலை உண்டாரு, எதுல உயிர்த்தெழுந்தாரு, ஆவியில உயர்த்திக்கப்பட்டார். இன்னொரு வருஷம் 1 Corinthians 15:45 பாருங்க, பிந்தின ஆதாம் கட்டராகிய இயேசு எப்படிப்பட்டவர் ஆயிட்டாரு, உயிர்ப்பிக்கிற என்னன்னாரு, ஆவி ஆனார். என்ன அர்த்தம்? உயிர்ப்பிக்கிற ஆவிக்குரிய ஜீவி ஆனார். ரெண்டு வருஷம் காமிக்கிறோம், ரொம்ப தெளிவு, ரொம்ப டைரக்ட். கர்த்தர் ஏசு உயிர் தந்ததுக்கு பின்பு என்ன சுபாவம்? ஆவிக்குரிய சுபாவம். அப்படின்னா என்ன சரீரம் இருக்கு? ஆவிக்குரிய சரீரம். எந்த நிலை? அழியாமை, திவ்ய சுபாவம். நினைச்சுக்கோங்க, மைண்ட வைங்க. இப்ப கர்த்தர் ஏசு உயிர் தந்திருக்கிறார், ஆவிக்குரிய ஜீவியா, வல்லமை உள்ள திவ்ய சுபாவத்துல என்று சொல்லும் போது, சகோதர சகோதரிகளே, இப்போ அவர் வரும்பொழுது கண்டிப்பா எந்த சரீரத்தில் தான் வரணும்? பாத்தீங்களா, ஆவிக்குரிய சரீரத்தில் தான் வரும். எந்த சரீரத்தில் வர முடியாது? வரவே முடியாது, வரவே மாட்டார், வர மாட்டார். அதுதான் தெளிவா சொல்லணும், வர முடியாது சொல்ல வேண்டாம். ஏன்னா ஆவிக்குரிய சுபாவத்தில் உங்களுக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, நினைச்சா என்ன இருக்கலாம். என்ன சொல்லணும்னா, அவரு அந்த மாம்ச சரீரத்தை உபயோகிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு. ஆவியின் சரீரத்தில் உயிர் தந்திருக்கிற கர்த்தர் இயேசு எப்படித்தான் வருவாரு? ஆவியின் சரீரத்தில் தான் அங்க வருவார். ஆனா இப்ப உங்களுக்கு அங்க ஒரு கேள்வி வரலாம், என்ன வரலாம்னா, அப்போ அவர் உயிர் தந்ததுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு எப்படி காட்சி அளித்தாரு? மாம்சத்துல காட்சி அளித்தாரு. அந்த சரீரம் எங்க, அது எப்படி வந்துச்சு, அது எங்க போச்சு, ஏன் மறுபடியும் அதே மாதிரி அவரு வரக்கூடாது அப்படி கேட்டா, சோ அது நிறைய பேர் காமிக்கிறாங்க. எது காமிக்கிறாங்கன்னா, சீஷர்களுக்கு அவர் காட்சி அளித்தார் பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்துட்டு என்ன நிரூபிக்கிறாங்கன்னா, கத்ரேஸ் உயிர் தந்ததுக்கு பின்பு எந்த சுபாவம் தான்? மாம்ச சுபாவம்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆனா அது சொன்னாங்க வாசிங்க, ஆனா அந்த சம்பவம் இருக்குது. யோவான் 20:13 வருஷம் யோவான் 21:12 நெக்ஸ்ட் லூக்கா 24:15 நம்ம வாசிச்சோம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எம்மாவுக்கு போகக்கூடிய ஒரு வழியில சீஷர்களை கர்த்தர் இயேசு உயிர்த்ததற்கு பின்பு சந்திக்கிறார். ஆனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பேசி போயிட்டே இருக்கிறா, கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணல சீஷர்கள். சோ இதெல்லாம் என்னன்னா, ஏசு கிறிஸ்து உயிர்த்ததற்கு பின்பு சீஷர்களுக்கு காட்சி அளித்த சம்பவங்கள். இது மாதிரி கிட்டத்தட்ட மிகச்சரியா 11 முறை காட்சி அளித்திருக்கிறார். 11 முறை சீஷர்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார். அப்படி காட்சி அளித்த போதெல்லாம் பாருங்க, மரியாதைக்கு யார் மாதிரி தெரிஞ்சார்? தோட்டக்காரர். இங்க பேருக்கு எப்படி தெரிஞ்சார்? ஆண்டவர் முறையை தெரிஞ்சார். அவருடைய சொந்த சரீரத்திலையும் தெரிஞ்சார். எம்மாவுக்கு போறவங்க எப்படி தெரிஞ்சார்? வழி போகல் போல தெரிஞ்சார். இதெல்லாம் என்ன என்ன அர்த்தம்? அப்போ 11 முறை காட்சி அளித்த போதும் கூட ஒவ்வொரு முறையும் எப்படி எந்த சுபாவத்தில் தான் காட்சி அளித்திருக்கிறாரு? வேறு வேறு ரூபத்தில் காட்சி அளித்திருக்கிறார். மாசத்துல தான், என்ன ரூபத்தில்? ஒரே ரூபமா இல்ல? ஒருத்தருக்கு வழிபோக்கன், இன்னொருத்தருக்கு தோட்டக்காரர், இன்னொருத்தருக்கு அவங்களுடைய ஆண்டவர். இப்படி வேற்று ரூபங்கள்ல அவர் அந்த காட்சி அளித்தது நம்ம அங்க பாக்குறோம். இது எப்படி நடந்திருக்கும்? இது இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன? நிறைய பேரு இந்த சம்பவங்களை சுட்டி காண்பிச்சு, சோ இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்துல தான் உயிர் தெரிஞ்சுட்டாரு அப்படி என்று சொல்றாங்க. ஆனா அப்படி சொன்னோம்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா இங்க ஒரே விதமான மாம்ச சரீரம் கூட காணப்படல, வேறு வேறு விதமான மாம்ச சரீரம். சோ இதுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம 2வது உலகத்துல எடுத்தோம். இதுக்கு பேர் தான் என்னன்னா மேனிபெஸ்டேஷன். இங்கிலீஷ்ல சொல்லும் போது மாம்சத்தில வெளிப்படுதல், இது ஒரு விசேஷமான ஒரு வல்லமை. யாருக்கு இந்த வல்லமை கொடுத்திருக்கிறான் தேவன்? மாம்சத்துல வெளிப்படுது. ஆவிக்குரிய ஜீவிகள், ஆவிக்குரிய ஜீவிகள் யார்? பரலோகத்துல தூதர்கள், சாதாரண தூதர்களுக்கு, சாதாரண தூதர்களுக்கு தேவன் இந்த விசேஷ வல்லமை கொடுத்திருக்கிறார். அவங்க ஆவிக்குரிய சரீரத்தில் தான் இருப்பாங்க. பூமிக்கு வந்தாங்கன்னா ஒரு வேலை வேணும்னு என்ன பண்ணாங்க? மாம்ச சரீரம் அப்படியே இருக்கலாம். மறுபடியும் தேவையில்லாத மாம்ச சரீரம் என்ன பண்ணலாம்? மனுஷன்லாம் ஆவின் சரீரத்துக்கு மாறிட்டு அப்படியே பண்ணாம போயிடலாம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வராங்க, மாம்ச சரீரம் இருக்கலாம், மாம்ச சரீரம் போட்டுடலாம். So manifestation, de-manifestation, சொல்லுவோம். மாம்ச சரீரத்துல வெளிப்படுறது, அதை விட்டுட்டு மறுபடியும் ஆவின் சரீரத்துக்குள்ள போறோம். இது சாதாரண தூதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமை. சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் கிட்ட எத்தனை பேர் வந்தாங்க? மூன்று புருஷர்கள் இல்லைங்களா? தூதர்கள் தான் வந்து என்ன சாப்பிட்டுருக்காங்க? நல்லா பீஃப் சாப்பிட்டுருக்காங்க. நல்லா நல்லா ஃபிஷ், நல்லா பீஃப் ஃப்ரை நல்லா சாப்பிட்டுருக்காங்க. எங்க தெரிஞ்சு தான் பீஃப் சாப்பிட முடியும்? ஆவிக்குரிய தூதர்கள் வந்துட்டு நல்லா பீஃப் எல்லாம் சாப்பிடுவாங்களா? மாம்ச சரீரத்துக்கு ஒண்ணு வந்து மாம்ச சரீரத்துக்கு தானே சாப்பிட்டாங்க. அதே மாதிரி யார் யார் சொல்ல நாம யாக்கோபு கூட ராமனுக்கு ஒரு தூதர் சண்டை போட்டா பாத்தீங்களா? ரெண்டு பேரும் மண்ணு கட்டிட்டே இருந்து கடைசியில யாக்கோபு ஜெயிக்கிறார். ஆவிக்குரிய தூதரா இருந்தா அதுக்குரிய தூதர் தான் ஆனா எந்த சரீரத்துல வந்திருக்கிறார்? மாம்சீக மனுஷன் யாரு? யாக்கோபு. அவரு கூட சண்டை போடணும், எந்த சரீரத்துல இருக்கணும் பாருங்க. இப்ப நாங்க வந்துச்சு, நான் ஆவிக்குரிய தூதர் கூட சண்டை போறேன், பண்ண முடியுமா? முடியாது. மாம்சத்துல இருந்தா அவர் பிடிக்கலாம், அப்படியே அவரோட கட்டி போறோம் எல்லாம் பண்ணுவோம். அப்போ யாக்கோபு கூட அந்த தூதன் நைட்டு முழுக்க சண்டை போட்டிருக்காரு, எந்த சரீரத்துல இருக்கிறாரு? மாம்ச சரீரம். அதே போல வேற யார் சொல்ல நாம சிம்சானுடைய அப்பா மனோவா கிட்ட மனிதனாக இன்னொரு தூதனே அங்க காட்சி நிற்கிறார். பழைய ஏற்பாடு முழுக்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய தூதர்கள் மாம்ச சரீரத்துல வந்து வெளிப்பட்டு மறுபடியும் ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாறி போனதாங்க பாக்குறோம். சோ இது ஒரு வல்லமை சாதாரண தூதர்களுக்கே இருக்குது. இப்ப கர்த்தர் இயேசு நம்ம பார்த்தோம், மாம்சத்துல கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவிக்குரிய ஜீவியாக உயிர்ப்பிக்கப்பட்டு அதுலயும் உயர்ந்தபட்ச நிலைமையில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். திவ்ய சுபாவத்தில் கண்டிப்பா அவருக்கு கூட அந்த கெப்பாசிட்டி இருக்குமா? இருக்காரு. அவ்வளவுதான், அவருக்கும் இருக்குது. இப்போ அதையத்தான் அவர் என்ன பண்றார்? பயன்படுத்திட்டு சீஷர்களுக்கு காண்பிக்கும் போது என்ன பண்ணிருக்கிறார்? தன்னை ஆவி ஆவிக்குரிய ஜீவியா இருக்கிற கர்த்தர் இயேசு அந்த 11 மூலம் என்ன பண்ணிருக்கிறார்? மாம்சு சரீரம் எடுத்து அங்க காண்பிச்சுட்டு மறுபடியும் என்னாயிடுறார்? அங்க மறைஞ்சிடுறார். இது எப்படி நாம சொல்லலாம்னா, ரெண்டு சம்பவம் வாசிங்க. யோவான் 20:19 மற்றும் 26. பாரு, அவருடைய சீஷர்கள் எங்க இருந்தாங்க? வீட்டுக்குள்ள. அப்புறம் கதவுகள் என்னாச்சு? மைண்ட்ல வைங்க. நெக்ஸ்ட், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, உள்ளார சீஷர்கள் கூட்டத்தலையா இருக்கிறார். டப்டிங் தாமஸ் சந்தேகப்படுற தோமா இருக்கிறாரு. அவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார். 19 வாசிக்கல நீங்க, 19 வாசிக்க. வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சோ ரெண்டு சம்பவத்திலையும் கதவு என்ன இருக்கு? பூட்டியிருக்கு. உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? சீஷர்கள். அவங்களுக்கு மத்தியில யார் வரா? இப்போ கர்த்தர் இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் மாம்ச சரீரம் தானா எப்படி வர முடியும்? கதவு என்ன இருக்குது? பூட்டியிருக்கு. எப்படி மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர் வர முடியும்? ஆனா வந்திருக்கிறார். அப்ப அவர் எங்க சரீரத்தில் இருக்கணும்? ஆவியின் சரீரம். ஆவந்த கதவு புடிந்தால் ஒண்ணுதான், நல்லா பறந்தால் ஒண்ணுதான். எங்க வேணா வருவாங்க, எங்க வேணா போவாங்க. அப்பியர் டிசப்பியர் வல்லமை யாருக்கு இருக்கு? ஆவிக்குரிய தூதர்களுக்கு. கதையேசு மாம்ச சுபாவத்தை உயிர்த்தல யார் சொன்னா? வசனத்தின் படி தெளிவான வசனங்கள் வைக்கலாம். அவர் மாம்சத்துல கூட இருந்தா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவி ஆயிட்டார் அழியாமை சுபாவத்துல. ஆனால் அந்த சுபாவத்துக்கு இருக்கிற வல்லமைகள் ஒரு வல்லமை என்ன நினைச்சா என்ன சரீரம் எடுக்கலாம்? மாம்ச சரீரம் எடுக்கலாம். ஏன் மாம்ச சரீரம் எடுத்தார்? அதுக்கு என்ன ஆன்சர் அப்புறம்? நான் உடல் யார் இருக்கிறார்? தோமா இருக்கிறார் பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னார்? சீஷர்கள் புரிச்சு தோமா கத்திரேட்டாரு உயிர்த்தெழுந்துட்டா நாங்க பார்ப்போம். யாரு ஏசுபா உயிர் திறந்தார் பாத்தீங்களா, அவர்தானா? அவர்தான். புண்ணெல்லாம் இருந்துச்சா? இல்ல, நாங்க பாக்கலையே. கையெல்லாம் ஒன்று பாத்தீங்களா? இல்ல, நாங்க பாக்கல. அதெல்லாம் வந்து பார்த்தாதான் அவர் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஜாலியா பார்த்து வந்து இயேசுங்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன். இதுதான் யாரு ஸ்டாண்ட் பாயிண்ட். சோமம் கிரைஸ்ட் இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். எப்படி ஆதிக்குரிய ஜீவியாகவே அவங்க மத்தியில இருந்து பாக்குறாங்க. இப்ப தோமா நம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் கத்திரியே சொன்ன 40 நாள் பூமியில இருந்து 11 முறை சீஷர்களுக்கு தன்னுடைய அப்பப்போ வேற வேற ரூபத்துல காண்பிச்சு தோமாவுடைய சந்தேகத்தை தீர்த்து வச்சாருன்னா, கர்த்தர் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், வாழ்ந்தார், தேவனுடைய குமாரன், நம் பாவத்துக்காக மறிச்சார், உயிர் தந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார். இத உலகத்துக்கு அறிவிக்க வேண்டியது யார் தான்? பாத்தீங்க, இப்ப இவங்களுக்குள்ள இங்க தோமா வந்து ஒரு வினோதமான டாக்டரின் பேசிட்டு இருக்காரு. இல்ல, கர்த்தர் இயேசு வந்ததெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பாத்தீங்களா, இப்ப கர்த்தர் இயேசுக்கு மிக முக்கியமான வேலை என்னன்னா, உலகத்துக்கே தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அறிவிக்க வேண்டிய அந்த 12 பேரு அவர் உயிர்த்தெழுந்து திவ்ய சுபாவத்தில் இருக்கிறத 100% புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கலைஞ்சு போடுறதுக்கு தான் 11 முறை வெவ்வேறு ரூபத்துல ஏன் காண்பிச்சார்னா, சீஷர்களுக்கு உணர்த்தினார், நான் முன்ன மாதிரி நிலைமையில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்காங்க. முன்னாடி நான் மனுஷகுமாரன், ஒரு மாம்ச சரீரத்துல இருந்தேன், இப்ப நான் உயிர் தந்திருக்கிறேன், திவ்ய சுபாவம். நான் நினைச்சா எப்படி வேணா எங்க வேணா வரலாம், வருவேன். புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய சுபாவம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் சீஷர்களுக்கு ஒரே நாள் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தா அவங்களுக்கு புரியாது. பிராக்டிக்கலா காமிக்கணும். ஏன்னா சீஷர்கள் அப்ப பரிசு தாவினோ வாங்கல, அப்ப அவங்களுக்கு அது பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சது கிடையாது. திடீர்னு ஒரு ஆட்சியம் வேணும், எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லாயிரம் உங்களுக்கு டவுட்டா? அந்த போட்டுப்பாரு, கை போட்டு. தன்னுடைய சரீரமாக ஒரு சரீரம் எடுத்தார், அவ்வளவுதான். ஆனா அவர் கொடுத்த சரீரம் இல்ல, நினைக்காதீங்க. அது எடுத்துட்டா ரேன்சம் பேக், ஈடுபடியை திரும்ப பெற்றணுமா அர்த்தம். ஈடுபடி திரும்ப பெற்றா உலகம் என்ன கிடையாது, ரட்சிப்பு மீட்பு கிடையாது. சப்போ சீஷர்களுடைய சந்தேகங்களை தீர்க்கவும், தான் சுபாவம் மாற்றம் அடைஞ்சு திவ்ய சுபாவம் உயர்த்தப்பட்டு இருப்பதையும் அவர்களுக்கு காண்பிச்சு நிரூபிக்கிறதுக்காக வெவ்வேறு ரூபத்துல மாம்ச சரீரத்தில் அவங்களுக்கு மத்தியில காண்பிச்சாரே ஒழிய, மாறாக அதையெல்லாம் ஏற்றுக்க கிரியேசு உயிர்த்தெழுந்தார் மாம்ச சரீரத்தில் சொல்வது ரொம்ப ரொம்ப தப்பு, தவறு. வேத வசனங்கள் அங்கீகரிக்காத உபதேசம் ரொம்ப சிம்பிள். கிரியேசு மாம்சத்துல கொலையுண்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியா திவ்ய சுபாவத்துல அவருக்கு அங்க இருக்கிறார். பாருங்க, இப்ப என்ன முக்கியமான கேள்வினா, ஆவிக்குரிய சுபாவத்துல இருக்கிற ஒருத்தரை மாம்ச கண்கள்ல யாராவது பார்க்க முடியுமா? முடியுமா? இப்ப கூட நம்ம கிளாஸ் கூட ரொம்ப மதிப்பு கனம் மகிமைக்கு உரிய நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. உங்களுடைய போக்கு வரத்துல உங்களை பாதுகாக்க, நம்மை பாதுகாக்க எத்தனை தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் தெரியாது. இருக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியறது. ஆனா கண்டிப்பா நான் 100% விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனம் இருக்குது, உங்களுக்கு பணிபடை செய்யக்கூடிய ஆவிகள் அவர்கள், உங்களுடைய தூதர்கள் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தை என்ன பண்றாங்க, எந்நேரமும் தரிசிச்சுட்டு இருக்காங்க. யாருடைய தூதர்கள்? தேவனுடைய சித்தத்தை நிமித்தம் பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்களுடைய தூதர்கள். சும்மா நினைக்காதீங்க. சோ இப்ப கூட இருக்கிறவங்க நமக்கு தெரியல, எந்த எங்க உட்காந்துருக்கு இல்ல, காவி நினைக்காதீங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஆவிக்குரிய ஜீவிகள் தூதர்கள் மாம்ச கண்கள்ல பார்க்க முடியாது. இப்ப கர்த்தரை ஏற்றுக்கூட ஆவிக்குரிய ஜீவி ஒரே ஒருத்தர் பார்த்தார். அவரை யார்? கர்த்தரே உயிர்த்தந்து போனதுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தருக்கு ஆவிக்குரிய சரீரத்துல காட்சி அளித்தார். யாருக்கு? அப்போஸ்தலன் பவுல். சவுலா இருக்கும்போது எங்க போயிட்டு இருந்தார்? தமஸ்குவுக்கு போயிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ யார் காட்சி எடுத்தா வழியில? கர்த்தர் இயேசு. கொஞ்சம் அந்த சம்பவத்தை மைண்ட்ல வையும். ஏன்னா ஒரு மாம்சீக மனுஷன் ஒரு ஆவிக்குரிய ஜீவியா மாம்ச கண்ணை பார்த்தா என்ன நடக்கும்? அந்த சம்பவம் படி வசனம், அப்போஸ்தலன் 9வது அதிகாரம் 3-9 வசனம். அவன் ஆமா. சோ இங்க அடுத்து அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் குஷியாமலும் புரியாமலும் இருந்தான். அவசரம் இருக்குங்களா? கரெக்ட். சோ இந்த சம்பவம் தான் சகோதர சகோதரிகளே, சோ தர்சு ஊரானாகிய சவுல் தமசுக்கு தமஸ்கோவுக்கு போகும் போது வழியில உயிர் தந்த கர்த்தர் இயேசு அவருக்கு அங்க காட்சி அளித்த ஒரு விஷயம். பாருங்க, கர்த்தர் இயேசு ஆவிக்குரிய ஜீவியா இருந்து சவுலுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த காட்சி பத்தி சவுல் என்ன அக்கௌண்ட் கொடுக்கிறாரு? மத்தியான வேளையில ராஜாவே, நான் வழியில சூரியனுடைய பிரகாசத்திலும், அப்போஸ்தலர் 26:13 நான் வாசிக்கிறேன், நேரம் இல்ல, நான் வழியில சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து எதையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். என்ன கம்பாரிசன் கொடுக்கிறார் பாருங்க. அந்த ஆவிக்குரிய சரீரத்துல கர்த்தர் இயேசு வெளிப்பட்டத அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது மத்தியான வேளை சூரியன் எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி, அவ்வளோ பிரகாசம் அப்படி வந்தாரு நான் பார்த்தேன். என்ன பாருங்க, என்ன ஒரு சாட்சி, நான் ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. ஆனா இது கவனிச்சிங்களா, அந்த காட்சி யாருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிச்சு? ஆமா, ஏன்னா சுற்றி இருந்தவங்களுக்கு எது மாத்திரம் தான் கேட்டுச்சு, சத்தம் மாத்திரம் கேட்டுச்சு, ஆனா காட்சி அவங்க பாருங்க, காட்சி யாரு மாத்திரம் தான் பார்த்தது அப்படின்னா என்ன, அந்த காட்சிய சவுல் பாக்குறதுக்கு கர்த்தர் சவுலை என்ன பண்ணிருக்கிறார், விசேஷமா பலப்படுத்திருக்கிறார், ஒரு 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 அற்புதம் செஞ்சிருக்கிறார். அங்க சாதாரண சவுல் பார்த்தா சவுல் போயிருக்கணும் அப்படி, அந்த அந்த ஸ்பாட் அவர் போயிருக்கணும், மறிச்சிருக்கணும். சாதாரண விஷயம் இல்ல, ஆவிக்குரிய ஜீவிய மாம்ச கண்ண பாக்குறது. ஆனா இந்த மாத்திரம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அது கூட காரணமா, ஏன்னா சவுல் யார், பின்னால என்ன ஆக போறார், பவுல் ஒரு அப்போஸ்தல், ஒரு அப்போஸ்தல்னா யார், ஐவிட்னஸ், சீஷர்கள் மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசுக்கு சாட்சிகள், கர்த்தர் இயேசுவை பார்த்துக்கணும், அவங்க தான் அப்போஸ்தல். சோ 12 கர்த்தர் இயேசு மாத்திரத்துல உயிரோடு யார் வரல, அப்போ சவுல் வரல. அப்போ அவர் அப்போஸ்தலனா தேர்ந்தெடுத்திருக்குன்னா அவருக்கு அந்த தகுதி கொடுக்கணும். அப்போ உயிர் தந்த கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணிருக்கணும், பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தா தான் கர்த்தர் இயேசு மாம்சத்துல இருந்த சவுலுக்கு விசேஷ வல்லமை கொடுத்துட்டு, அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய மகிமையில ஒரு சொட்டு காண்பிச்சா, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு சொட்டுல சொட்டு தான் என்ன சொல்றீங்க, சூரியன்லயோ அதிகமான ஒளி, அது மாத்திரம் இல்ல, அது பார்த்த உடனே 3 நாளைக்கு அவருக்கு என்னாச்சு, கண்ணு டோட்டலா பிளைண்ட். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, 100% என்னவல்ல, சரியாவல. அவர் சொன்னா எனக்கு மாம்சத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்காரு, ஏன்னா நான் ஒரு வாழ்க்கை முழுக்க அவருக்கு கண்ணனாயிட்டு இருந்திருக்கு, அப்படியே ஒழுங்கிட்டே இருந்தது தண்ணி. அது அவருக்கு அந்த நோய் தீர்ணும்னு இத்தனையோ பண்ணி தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி தேவன் சொல்லிட்டா, இல்ல என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம், இதெல்லாம் ஒரு மாம்சத்துல இருக்கிற ஜீவி ஆவிக்குரிய ஜீவிய மாம்சத்தன்ல பார்த்தா நடக்கிறது. ஒரு வேலை கர்த்தரே ஆவிக்குரிய சரீரத்துல வரும்போது உலக ஜனங்களா மாம்சத்தன்ல பார்த்தா என்ன ஆகும், ஆவிக்குரிய சுபாவத்துல உயிர்த்தெழுந்து ஆவிக்குரிய ஜீவியா திவ்ய சுபாவத்துல பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியா எந்த மாம்ச ஜீவனோ மாம்ச கண்களை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதுதான் விஷயம். அப்ப கர்த்தரே எந்த சரீரத்துல திரும்பி வருவார், ஆவிக்குரிய சரீரம். இதுதான் நீங்க படிய வைக்க வேண்டிய பாயிண்ட். என்ன எல்லாரும் மாம்சம் சொல்றாங்க, நோ, அவர் ஒருபோதும் மாம்ச ஜீவியா வர மாட்டார், அவர் ஆவிக்குரிய ஜீவியா ஆவிக்குரிய சரீரத்துல சகல வல்லமை பொருந்தின திவ்ய சுபாவத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவாதா பூமிக்கு அவர் வருவார். அப்படி வரும்போது அவரை மாம்ச கண்கள்ல யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஓகே, இப்ப வசனத்துக்கு அர்த்தம் என்ன, கண்கள் யாவும் அவரை காணும், என்ன அர்த்தம், இப்பதான் என்ன பண்ணணும், இந்த கிரேக்க வார்த்தை எல்லாம் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி உண்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த வசனத்துல தான் ஏதோ சீக்கிரட் இருக்கு, அதை நாம சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். எடுங்க மூல பிரதிய, எடுங்க அந்த மூல வார்த்தைய, அப்படி அர்த்தம் என்ன அங்க போய் பார்க்கணும். அப்போ கண்கள் யாரும் அவரை காணும், காணும், காணும். அதுக்கு என்ன வருதுன்னா கிரேக்க வார்த்தை ஹொராவோ, H-O-R-A-O, ஹொராவோ. இதுதான் அந்த கிரேக்க வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா கிரகித்தல், புரிஞ்சு கொள்ளுதல். கண்கள் யாவும் அவரை காணும், அது என்ன காணும்னா அவரை, அவர் இரண்டாம் அருகில வருவத வந்து இருக்கிறது என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சு கொள்ளுவாங்க, கிரகிச்சு கொள்ளுவாங்க. கண்கள்னால புரிஞ்சு கொள்ள முடியுமா, கண்கள்னால கிரகிக்க முடியுமா? ஆமா முடியும், ஆனா எந்த கண் இல்ல. இப்ப புரிஞ்சுட்டீங்களா எந்த கண் பத்தி பேசிருக்கேன்ட்டு? மனக்கண்ணுல புரிஞ்சுக்குவாங்க, மனக்கண்ணுல கிரகிச்சு கொள்ளுவாங்க. கர்த்தர் இயேசு வந்து வருவதை, வந்து இருக்கிறத மனக்கண்ணால் ஜனங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்க. இப்ப கூட நாம தேவனை பார்க்கிறோம், கர்த்தர் இயேசுவை பார்க்கிறோம், எந்த கண்ணுல? மனக்கண்ணுல. அவங்களை பத்தி, அவங்களுக்கு குவாலிட்டிஸ் பத்தி படிக்கும் போது கிரகிக்கிறோம், பிதா எப்படி இருப்பான், நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு எப்படி இருப்பாங்க, எந்த கண்ணுல பாக்குறோம்? மனசுக்கண் இல்ல, இப்படி இருக்கண்ணு, மனக்கண்ணு. அதே போட்டா வருகை மனசுக்கண்ணுல பாக்குற மாதிரி இல்ல சகோதர சகோதரிகளே, அப்படி பாக்குற மாதிரி இருக்காது. அந்த எதிர்பார்ப்பு ஏற்று போட்டணும். கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை மகிமையுள்ள சரீரத்துல, ஆவிக்குரிய சரீரத்துல வருவா, கண்டிப்பா வருவார். அப்படி வருவதை மனக்கண்களால புரிந்து கொள்ளத்தான் முடியும், மனக்கண்களால கிரகிச்சு உணர்ந்து கொள்ளத்தான் முடியும், ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமோ தவிர மாம்ச கண்கள்ல பார்க்கலாம் அப்படின்னா எல்லா குழந்தைகளா தான் நீதி காரத்தை அங்க நடத்த வேண்டியது அப்படி இல்லை. சோ இதுதான் அந்த வசனத்தினுடைய அந்த அர்த்தம். ஏன்னா வசன வாசி ஒன்னு பதினெட்டு, இருக்கே தேவனுடைய ஜனங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதே மனக்கண்கள் யாருக்கும் இருக்கு, உலகத்தின் ஜனங்களுக்கும் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, ரெண்டு குழந்தைய நாலு நாள்ல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன பண்ணிடுகிறாரு, குருடாக்கிட்டாரு. ஆனா சகோதர சகோதரிகளே, அது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில, வருகைக்கு பின்பு அந்த மனக்கண்களை அங்க சரி செய்வார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ அந்த கண்கள் யாரும் அவரை காணும், முதல்ல புரிஞ்சுக்காம அது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே அடையாளம் பாஷை. இப்போ அந்த அர்த்தம் பார்க்கலாம், இதோ மேகங்கள் உடனே வருகிறார். உடனே என்ன பண்றாங்க, அது கூட மேகம் மூட்டமா இருக்குன்னா நைட்டு கதவு திறந்து வச்சு தூங்குறாங்க, ஏன்னா யார் வருவார்? அப்புறம் எல்லா துணியெல்லாம் மாலையில தான் நானே. மேகங்கள் உடனே வருகிறார், லிட்டர் மேகம் என்ன, மேகம் என்ன, இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, உபத்திரவம். கத்திரே இரண்டாம் வரைக்கும் வரும்பொழுது பூமியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுதான் மேகம் வருகிறார், அவரை குத்தினவர்களும் காண்பாங்க. இதே அர்த்தம், அவருடைய குத்தினவங்க யார், யூதர்கள். சோ யூத ஜனங்கள் கூட கர்த்தர் இயேசு வந்திருக்கிறத தங்களுடைய மனக்கண்கள்ல புரிந்து கொள்ளுங்களின் கண்கள்னால புரிஞ்சு கொள்ளுவாங்க சகோதர சகோதரிகளே. சாப்போ இந்த விஷயம், அதாவது வசனம் வெளிப்படுத்தல் ஒன்னு ஏழு, மேகங்கள் உடனே வருகிறார், கண்கள்யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசன பகுதியை தயவு செஞ்சு சொல்லர்த்தமாக புரிந்து கொண்டு கர்த்தர் இயேசு மாம்சத்துல மாம்ச கண்கள் பார்க்கிற பிரகாரம் வருவார் நினைக்க வேண்டாம். அந்த எதிர்பார்ப்பு இருந்ததே கிறிஸ்தவர்கள் மத்தியில தவறு. மாம்சத்துல தொலையுண்டு ஆவியில உயர்த்திக்கப்பட்டார். திவ்ய சுபாவத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் பரலோகத்தின் ஜீவி. அவர் ஆவிக்குரிய சரீரத்துல இரண்டாம் வருகையில் அவர் வார். அது வரும்போது மாம்ச கண்கள் அவரை யாரும் பார்க்க முடியாது. புரிந்து கொள்ளுதலின் கண்களினாலே அவர் வந்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடியுமோ தவிர மாறாக மாம்ச கண்கள் பார்க்கும்படி அங்கு இருக்காது சகோதர சகோதரிகள். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய பொதுவான எதிர்பார்ப்புகள். இந்த இரண்டு எதிர்பார்ப்பு அவர் வரும்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆச்சரியமான எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. கர்த்தரே மாம்ச சரீரத்தில் வருவார், மாம்ச கண்கள் அவரை பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு. இரண்டுமே வேத வசனங்கள் ஆதரிக்காத நிரூபிக்க முடியாத கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் தவறான கருத்துக்கள். ராக்ஷர் எடுத்துக்கொள்ளப்படுதல் வேதத்தில் காணப்படாத வார்த்தை. அது அப்படிப்பட்ட ஒரு உபதேசம், நல்ல உபதேசமாயிருக்கு. அப்படி எல்லாம் எதுவும் வேதம் போதிக்கிறதே அங்க இல்ல. ஒருவேளை அதுக்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய வசனங்கள் எதைத்தான் நிரூபிக்குதுன்னா, கர்த்தரேசு இரண்டாம் வரையில் வரும்போது நடந்து நிறைவேறக்கூடிய பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தல்கள் மற்றும் சுவிசேஷத்தின் அறுவடை. அப்புறம் கண்கள் யாரும் அவரை காணும், ஆம் காணும். அது மாம்ச கண்கள் அல்ல, மாறாக ஆவிக்குரிய மனதினுடைய கண்கள், புரிந்து கொள்ளுதலின் கண்கள். அதன் மூலம் கர்த்தரேசு வந்திருப்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். இதுதான் இந்த பொதுவான எதிர்பார்ப்புகள் சகோதர சகோதரிகள். சரி, இப்ப கர்த்தரேசு இரண்டாம் வருகையில் வருவார், எப்படியும் வருவார், இப்படியும் வருவார் அப்படின்னு சொன்ன ரெண்டு கருத்துக்களும் தவறு. அந்த கருத்துக்களுடைய சரியான விஷயத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். மேற்கொண்டும் அவருடைய இரண்டாம் வருகை இன்னும் எந்த விதத்தில் நடந்து நிறைவேறும், அடுத்த வார கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். நீங்க எல்லாம் கலந்து கொள்ளுங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். தவற விட்டீங்கன்னா மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு செகண்ட் கம்மிங் புரியாது. ரொம்ப சீரியஸா நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பா தெரிவிச்சு சொல்றேன். அது ஒருவேளை வர தவறினால் கூட முடியாத பட்சத்தில் சகோதர சகோதரிகள் நீங்க தேர்ட் பார்த்துக்குள்ள வரக்கு முன்னாடி எப்படியாயிலும் அந்த கேஸ்ட் நீங்க மறுபடியும் கேட்கணும் என்று சொல்றேன். ஜஸ்ட் அந்த கான்செப்டினுடைய சீரியஸ்னஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். சிலருக்கு வந்துட்டு தவிர்க்க முடியாத சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம். இருந்த போதிலும் கூட நீங்க தயவு செய்து அதை வீட்டில் கேசட்ஸ் மூலம் கேட்டுட்டு தான் நீங்க. ஏன்னா அந்த செகண்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் இயேசு எப்படி வருவார்கள், உலகத்து ஜனங்கள் மீதில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் பொய்யுங்கிறது இப்ப நிரூபிச்சிருக்கோம். ஆனா வசனத்தின்படி அவர் மாம்ச சரீரத்தில் அல்ல, மாறாக ஆவிக்குரிய சரீரத்தில் தான் வருவார் என்று நிரூபிச்சிருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் அவருடைய வருகை எப்படி நிறைவேறும் அதுதான் அடுத்த வார கிளாஸ்ல நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான கிளாஸ். தயவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் நாமே ஆசீர்வதித்து வழி நடப்புவாராக. ஆமே.
சோதரிகளே, கிறிஸ்துவின் இரண்டாம் துறையும் பொதுவான என்ற தலைப்பிலே நாம் இதில்